கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் நறுவதாக என்ற வாழ்த்துக்களுடன் மீண்டுமாக தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற மற்றும் ஒரு வாய்ப்புக்காக நாம் தாழ்மையோடு தேவனுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து நாம் இந்த ஒரு புக் ஸ்டடிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஒரு மந்திரம் மாதிரி வந்துட்ட காரியம் அல்ல, மாறாக தேவனுடைய ஞானம், அவருடைய வல்லமை, இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிட்டு அந்த ஒரு காரியங்களை நடப்பித்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேவன் அந்த 6 நாட்களும் எப்படியாக சிருஷ்டித்தார் நம்ம பார்த்தோம். அப்போ மறுபடியும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா, முதல் நாள்ல தேவன் என்ன கொண்டு வந்தார் பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ இங்க இன்னைக்கு சார்ட் இருக்குது, ரொம்ப உதவியா இருக்கும் இல்லைங்களா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சிருஷ்டிப்பின் வாரம், ரொம்ப கிளீனா போட்டிருக்கிறாங்க சார்ட்ல. அப்போ முதல் நாள் இல்லைங்களா, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு மாத்திரம் எவ்வளவு வருஷம் எடுத்துக்கொண்டார் தேவன், 7000 வருஷம் சரிங்களா. அப்போ அந்த லைட் கொண்டு வரக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியம், எல்லா சிருஷ்டிப்புக்கும் அது ரொம்ப அவசியம். அதனால தான் தேவன் வந்துட்டு தன்னுடைய சிருஷ்டிப்பினுடைய வரிசையில முதலாவது என்ன வச்சிருந்தார், வெளிச்சம். ஆனா அந்த வந்த வெளிச்சம் வந்துட்டு அரோரா லைட்ஸ் மாதிரி சரிங்களா, காஸ்மிக் லைட்ஸ் அப்படின்னா இன்னும் வான்வெளியில அநேக வெளிச்சங்கள் இருக்குது, எலக்ட்ரிக் வெளிச்சம், அந்த மாதிரியான வெளிச்சத்தை வந்துட்டு தேவன் கொண்டு வந்து நம்ம பார்த்தோம். அப்போ 2ஆம் நாள்ல தேவன் என்ன உண்டு பண்ணினார், ஜலத்துக்கு மத்தியில ஆகாய விரிவு இல்லைங்களா, அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க அது கூட கவனிச்சீங்கன்னா, மதுகுகள் கட்டிய அந்த ஆகாய விரிவு என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்போ உண்டான ஆகாய விரிவு அட்மாஸ்பியர் அது கூட நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம் சரிங்களா. அப்போ இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்துச்சு அநேக மனிதனுடைய சுவாசத்துக்கு தேவையில்லாத விஷவாயுக்கள் கூட நிறைய இருந்துச்சு, தேவையில்லாத நைட்ரோஜனிஸ், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சரிங்களா. இதுதான் 2ஆம் நாள்ல அந்த அட்மாஸ்பியர் ஃபில் ஆயிட்டு நிறைஞ்சது பார்த்தோம். அப்போ 3ஆம் நாள்ல என்ன உண்டாச்சு பாக்குறோம் நாம, ரொம்ப முக்கியமா இல்லைங்களா. 3ஆம் நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, அப்போ 3ஆம் நாள் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி 14000 வருஷம் ஓடி போயிடுச்சு. அப்ப இந்த 14000 வருஷத்துல அநேக மாற்றங்கள் பூமியில நடந்து கொண்டே இருக்குது. பூமி பந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குளிர்ந்துட்டே வருது. அதே மாதிரி மேல இருக்கிற மதகுகள் ஒன்னா என்னாயிட்டே இருக்குது, பூமி பந்து மேல விழுந்துட்டே இருக்குது சரிங்களா. அப்ப என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கூலிங் ஆயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப 3ஆவது சிருஷ்டிப்பின் நாள் என்று சொல்லும் போது அப்ப நாம அங்க பார்த்தோம் என்ன ஆயிடுச்சு, 3ஆவது சிருஷ்டிப்பின் நாள்ல தேவன் ஒரு கட்டளையிட்டாரு. அப்போ தண்ணி எல்லாம் ஜலம் எல்லாம் என்ன பண்ணட்டும், ஒரு இடத்துக்கு போட்டோம், நிலமெல்லாம் என்ன ஆகட்டும், இன்னொரு இடம் வெட்டாந்தரைகள் ஆகட்டும் சொல்லும் போது அப்போ பூமி பந்து மேல இருந்துட்டு அந்த ஜலம் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துட்டு கடல் ஆயிடுச்சு, அதே சமயம் சமுத்திரம் ஆயிடுச்சு. அப்போ கடல் அந்த சமுத்திரம் தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வெளியே தெரியும், நம்ம பார்க்கிறோம் பூமி பந்துல அந்த நில பரப்பு. அப்போ அந்த நிலப்பரப்பு உண்டாயிடுச்சு, சமுத்திரம் உண்டாச்சு. அப்ப நிலப்பரப்பு உண்டாச்சுன்னு சொல்லும் போது அதே 3ஆவது சிருஷ்டிப்பின் நாளின் முடிவுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த 7000 வருஷம்னா ஒரு 3000-4000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியாக வெளியில தெரிஞ்ச அந்த நிலப்பரப்பின் மேல தேவன் என்ன கூட வர வச்சார், சின்ன சின்ன புல் பூண்டு. அப்ப நீங்க பாருங்க, மரம் செடி கொடி வரும் பொழுது அப்ப பாக்குறோம் இது கார்போனி ஃபாரஸ் எரா அப்படி சொல்றாங்க சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டா. என்னன்னா இதுக்கு முன்னால இந்த அட்மாஸ்பியர் காற்று மண்டலத்துல என்ன இருந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜனிஸ் ஆக்சைடு, அந்த 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 கேஸ், இந்த கேஸ் இருந்துச்சு இல்லீங்களா. அப்போ இதெல்லாம் மனுஷனுடைய சுவாசத்துக்கு தேவையில்லாது, அது மாத்திரம் இல்ல மனுஷன் சுவாசிச்சா என்ன ஆயிடுவாரு, செத்து கூட போயிடுவார் இல்லீங்களா. அப்போ பின்னால வரப்புக்கூடிய சிருஷ்டிகளுக்கு அது ஏற்ற வகையில் அமையணுங்கிறதுக்காக இந்த 3ஆம் நாள் தேவன் இந்த நிறைய மரம் செடி கொடிகளை அனுமதிக்கும் போது இந்த மரம் செடி கொடிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அதுக்கு தேவையான இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பனிக் கேஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு பெரிய அளவுல வளர்ந்து இல்லீங்களா, ரொம்ப அதிகமா ரொம்ப இம்மென்ஸ் குரோத் சொல்றாரு பிரதர். அப்படின்னா இந்த மரம் செடி கொடிகள் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு, ரொம்ப திக்கா இருந்துச்சு, ரொம்ப வேகமா வளர்ந்துச்சு, அது மாதிரி இனிமேல் இருக்கவே இல்ல பூமியில. அப்போ மறுபடியும் மேலிருந்து மதகுகள் விழுகும் போது என்ன ஆச்சு, இந்த மரம் செடி கொடிகள்லாம் மறுபடியும் மண்ணுக்குள்ள போயிட்டு அது எதுக்கு வச்சுட்டாரு பாக்குறோம். 7ஆவது நாள்ல மனுஷன் வந்துட்டு யூஸ் பண்ணணும் பெட்ரோல், பெட்ரோலு இல்லைங்களா, டீசலு, அப்புறம் இன்னும் என்னென்னலாம் வேணுமோ அதுக்கெல்லாம் அதையெல்லாம் முன்னாடியே அங்க அந்த நிலக்கறி, அந்த கறி, இந்த கறி எல்லாம் தேவன் முன்னாடியே அங்க போட்டிருந்தார். அப்போ 4ஆவது நாள் பார்க்கிறோம், 4ஆவது நாள்ல என்னன்னு பாக்குறோம், சூரியனும் சந்திரனும் அதனுடைய ஒளிய என்ன பண்ணணும், பூமிக்கு பூமியின் மேல பிரகாசிக்க பண்றதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அது வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்ல, அனுமதி இல்ல. ஏன்னா மேல மதகுகள் என்ன ஆயிட்டு, ரொம்ப திக்கா இருந்தனால அந்த சூரிய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் நட்சத்திரங்கள் ஒளி பூமியின் மேல படாமல் இருந்துச்சு. ஆனா இந்த நாலாவது நாள் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி 21,000 வருஷம் போனதுக்கு அப்புறம் மதகுகள் நிறைய விழுந்துட்டனால இப்ப என்ன ஆச்சு, நாலாவது நாள் எக்ஸாக்டா கரெக்டா அந்த ஒளி வந்துட்டு பூமியின் மேல படுற மாதிரி தேவன் ஏற்பாடு பண்ணினார் இல்லீங்களா. அப்ப படும்போது இந்த ஒளி மறுபடியும் வர்றதுனால மறுபடியும் இந்த காற்று மண்டலம் என்னாச்சு, சுத்தமாச்சு. அப்ப ஒளி வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது புது செடிகள் கூட முளைச்சது. அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய சின்ன சின்ன பூச்சி ஊர்வன அதெல்லாம் வளர்ந்தது நம்ம பாக்குறோம். அப்போ ஐந்தாவது நாள் நம்ம கடைசியா பார்க்கும் போது ஐந்தாவது நாள்ல தேவன் கட்டளையிட்டாரு என்னன்னா, ஜலத்திலுக்கு ஜலம் வந்துட்டு என்ன பண்றோம், தண்ணில் தானே நிறைய மீன் பெரிய ஜீவ ஜந்துக்கள், அது மாத்திரமல்ல ஆகாயத்துல சில பறவைகள் கூட பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லும் போது, அப்போ அந்த ஐந்தாம் நாளினுடைய முடிவுல நாம பார்க்கிறோம் இந்த சமுத்திரம் முழுவதும் அநேக நீர் வாழும் ஜந்துக்கள்னால நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு வசனம் பார்த்தோம், அந்த சிருஷ்டிகளை தேவன் ஆசீர்வதித்து என்ன சொன்னார், நீங்க பழுகி பெருகி ஜலத்தை நிரப்புங்கள், சமுத்திரத்தை நிரப்புங்கள்னு சொன்னார்னா அந்த வார்த்தை எவ்வளவு எக்ஸாக்டா நிறைவேறிடுக்கும்னு சொல்லும் போது அநேக ஜீவ ஜந்துக்கள் சயின்டிஸ்ட் இன்னைக்கு சொல்றாங்க, ஏன்னா அந்த கடலுக்கு மட்டத்தில் இருக்கிற அந்த படிகம் என்ன சொல்றது, டெபாசிட்ஸ் இல்லீங்களா, அதுல பார்க்கும் போது நிறைய இருந்திருக்கணும், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடிக்கு மேல அது கடல்ல நிறைஞ்சிருக்கு பார்க்கிறோம் சரிங்களா. அப்ப இந்த ஐந்தாம் நாள் முடியும் போது, இன்னைக்கு நம்ம 6 மற்றும் 7 நாள் தான் பார்க்க போறோம். அப்ப ஐந்தாம் நாள் முடிஞ்சது, சாயங்காலம் விடியற் காலமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லும் போது 35,000 வருஷம் முடிஞ்சது. அப்ப இந்த 35,000 வருஷத்துல சகோதர சகோதரிகளை பார்க்கும் போது நிலப்பரப்பு நல்லா மேல தெரியுது, கடல் கூட ரொம்ப சுத்தமாயிடுச்சு, கடல்ல கூட இருந்த தேவையில்லாத அந்த வாயுக்களை வந்துட்டு அந்த ஜீவ ஜந்துக்கள் வந்துச்சு இல்லீங்களா அதெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் இப்ப பூமியில பார்க்கும் போது பூமியில காற்று மண்டலம் கூட சுவாசிக்கக்கூடிய விலங்குகள் வரக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, காற்று மண்டலம் எல்லாம் ரொம்ப பியூர் ஆயிடுச்சு. அப்போ தேவையான ஆக்சிஜன் இந்த மாதிரி தேவன் ஏற்ற வகையில அங்க ஏற்பாடு பண்ணிட்டு, அப்போ 6வது சிருஷ்டிபி நாள்ல தேவன் என்ன கொண்டு வராருன்னா, வசனம் நீங்க படிக்கலாம், 1 அதிகாரம் 24-25 ஆதியாகமம்.
பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று.
ஆமாம், அப்ப நீங்க கவனிக்கணும், என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு சிருஷ்டிப்பும் ஏற்ற சமயத்துல இந்த பூமியின் மேல வரணும்னா அது என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கணுமோ அதை என்ன பண்றார் தேவன், அதுக்கு முந்தைய நாட்கள்ல என்ன பண்றார், தயார்படுத்திட்டு அங்க வரது பார்க்கிறோம். அப்ப இந்த 6வது நாள்ல தேவன் எதுக்கு கட்டளையிடுறாரு பாத்தீங்கன்னா, பின்பு பூமியானது ஜாதி ஜாதியான
ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு
பாருங்க, நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் அப்புறம் காட்டு மிருகங்கள் சொல்லும் போது, இந்த மிருகங்கள் எல்லாம் எப்ப என்ன ஜாதினா இதெல்லாம் வந்துட்டு சுவாசிக்கக்கூடிய ஜீவராசிகள். அப்ப இந்த சுவாசிக்கக்கூடிய ஜீவராசிகள் சொல்லும் போது அதுக்கு என்ன இருக்கணும், முதல்ல காற்று சுத்தமா இருக்கணும். அப்ப இந்த ஐந்தாம் நாளின் முடிவுன்னு சொல்லும் போதே இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு சரிங்களா. அப்ப இந்த சுவாசிக்கிற ஜீவ ஜந்துக்களுக்கு உணவு என்ன வேணும், இந்த செடி கொடிகள் எல்லாம் வரணும். அப்ப இந்த ஜீவ அந்த காட்டு மிருகங்கள்னாலும் ஊரம் பிராணிகள்னாலும் வீட்டு மிருகங்கள்னாலும் அது வசிக்கிறதுக்கு நிலப்பரப்பு பெரிய அளவுல வேணும் இல்லையா. நம்ம இன்னைக்கு பாக்குறோம், மான் ஒரு ஏரியால இருக்கும், யானை ஒரு ஏரியால இருக்கும், எல்லாம் ஒரே ஏரியால டம்ப் பண்றது இல்ல தேவன், அவங்க அவங்களுக்கு ஒரு லொக்காலிட்டி கொடுக்கிறார் இல்லீங்களா, பிரிச்சு கொடுக்கிறார். அப்படிங்க பொழுது அந்த நிலப்பரப்பு கூட நிறைய வேணும். அப்ப இந்த 6வது நாள்ல தேவன் என்னெல்லாம் கொண்டு வர போற சிருஷ்டிப்புல அதற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த 5வது நாள் முடிவு வரலைக்கு என்ன பண்ணிடுகிறார், அப்படியே பக்காவா கொண்டு வந்திருக்கிறாரு. சுத்தமான காற்று, நிறைய நிலப்பரப்பு, தேவையான அளவுக்கு கடல் தண்ணீர் எல்லாம் சுத்தமா இருக்கும் பொழுது இந்த ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் அப்படின்னா, இந்த 6வது சிருஷ்டிப்பின் நாள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்கள். அப்ப இந்த மிருகங்களை கூட பாத்தீங்கன்னா தேவன் எப்படி கிளாசிஃபை பண்றாரு, எப்படி பிரிச்சு காமிக்கிறார், 3 வகை. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னன்னா காட்டு மிருகங்கள் தனி, அப்புறம் வீட்டு மிருகங்கள் தனி. அப்ப டொமஸ்டிக் சொல்றான் இன்னைக்கு ஆடு மாடு கோழி கழுத முதற்கொண்டு இல்லீங்களா, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், மனுஷனுடைய ஜீவனுக்கு உதவுற மாதிரி. பிரிக்கிறார். எங்க பிரிக்கிறார்னா, இது என்னமோ நம்ம நினைச்சோம் எல்லாம் காட்டுலதான் இருந்துச்சு, மனுஷன் தான் என்ன பண்ணிட்டான், நாள் போக போக அதை அதை வீட்டு கூட்டிட்டு வந்து பழக்கிட்டு இன்னைக்கு வீட்டு முறை. அப்படி இல்ல, தேவன் சிருஷ்டிக்கு முறை அப்படித்தான் சிருஷ்டி பண்ணியிருந்தாரு. சில இது காட்டுக்குள்ளதான் இருக்கணும், அது வீட்டுக்கு வந்தா ஒத்துக்காது. சில இது வீட்டுலதான் இருக்கணும், மனுஷனுக்கு கீழே இருக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அவர் காப்பி வைக்கணும், பால் கொடுக்கணும் இல்லீங்களா. அப்ப இது எல்லாமே ப்ரீ அரேஞ்சு. எங்க அந்த ஆறாவது நாள்லயே தேவன் ப்ரீ அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படின்னா முன்கூட்டியே திட்டம் பண்ணிட்டாரு, இதெல்லாம் மனுஷனுக்கு உதவணும், மீதி எல்லாம் தூரத்துல இருக்கணும். எதுக்குன்னா ஜூல மாத்திரம் போய் அழகா பாத்துக்கலாம், ஐ சிங்கம் இல்லீங்களா. அதை கொண்டு வந்து ஐ சிங்கம் வீட்டுக்குள்ள வச்சோம்னா அப்புறம் அது நல்லா இருக்காது. அப்ப அந்த பிரிவு எங்க இருக்குதுன்னு பாருக்கிறோம், அந்த ஆறாவது நாள்லயே இருக்குது பாருக்கிறோம். ஊரும் பிராணிகள் இல்லீங்களா, அது கூட நிறைய இருக்குது. ரெப்டைல்ஸ், இந்த பள்ளி வகை, பாம்பு வகை இல்லீங்களா, இதெல்லாம் இருக்குது. புழுவு, பூச்சிகள், அதெல்லாமே அந்த மூன்று வகையா சொல்லிட்டாரு. என்னன்னா அந்த இதெல்லாமே சகோதர சகோதரிகளே ரொம்ப சிம்பிளா, அந்த ஆறாவது சிருஷ்டி பின்னால் துவங்கும் பொழுது தேவன் ஒவ்வொன்னையா இந்த பூமியின் மேல கொண்டு வரார் அப்படின்னு சொல்ல போதே, அதற்கு முந்தைய நாள் வரைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி பூமியை தேவன் பண்படுத்தி இருக்கிறாரு. அதன் விளைவாக இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். ரொம்ப முக்கியமா சொல்லும் போது அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் அடிக்கடி நம்ம சொல்றோம், என்னன்னா இது எல்லாத்திலயுமே தேவன் என்னதான் பண்றாருன்னா, முதல் ஒரு சிருஷ்டி தான் அவருக்கு பண்றாரு, ஸ்பெசிமென் தான் தேவன் பண்றார். என்னன்னா இப்போ சிங்கம்னு சொன்னா ஒரு சிங்கம் என்ன பண்றாரு, தேவன் சிருஷ்டி பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் அந்த சிங்கத்துக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, நீங்களே உங்களுடைய ஜாதி ஜாதியான சிங்கங்கள் நீங்க என்ன பண்ணிடுங்க, பிறக்க வச்சிருங்க. அப்போ ஒரு ஒரு சிங்கத்துல இருக்கிற ஒரு ஒரு ஜாதி கூட யார் பண்றது கிடையாது, தேவன் பண்றது கிடையாது. அதான் நம்ம உதாரணம் சொல்றோம். அப்போ ஒரு காக்கான்னு சொன்னா அந்த காக்கால காக்கா மாத்திரம் தேவன் என்ன பண்ணிடுவாரு, ஃபர்ஸ்ட் காக்கா ஃபர்ஸ்ட் பெண் காக்கா யார் பண்ணிடுவா, தேவன் சிருஷ்டி பண்ணிடுவாரு. அப்புறம் காக்காக்கு என்ன அனுமதி, மீதி ஜாதி ஜாதியான காக்கால இருக்கீங்க, அதெல்லாம் யார் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், காக்காவே பண்ணிக்கணும். அதை வந்துட்டு தேவன் வந்துட்டு மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்க மாட்டார் சரிங்களா. அப்போ அதான் ஜாதி ஜாதியான இந்த காரியங்கள் முதல் வருஷம் 24 இதெல்லாமே அந்த ஆறாவது நாளின் துவக்கத்துல நடக்குது இல்லீங்களா. 25 வருஷம் கூட படிங்க,
தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், தேவன் அது நல்லது என்று கண்டார்
இல்லீங்களா. அப்போ இந்த ஆறாவது நாள் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு பெரும் பகுதி தேவன் இந்த மாதிரியான மிருக ஜீவன்கள் பூமியின் மேல சிருஷ்டி பண்ணினார். நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இருக்கும், சிங்கம் இருக்குது, அப்புறம் ஏவாள் வந்துட்டு மானுக்கு என்னமோ கொடுக்கறாங்க இல்லீங்களா. அப்போ அந்த முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மிருகங்கள் வந்துடுச்சு. அப்புறம் அந்த நாளினுடைய முடிவுல ரொம்ப முக்கியமான சிருஷ்டிப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்புகள்லயே முதன்மையான ஒரு சிருஷ்டிப்பு தேவன் ஒன்று பண்றார், அது யார் அப்படின்னா மனிதன். அப்போ அந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பு பத்தி தேவன் சொல்லும் போது 26 வசனம் நீங்க போனீங்க,
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக.
ஆமாம், அப்போ அந்த 6 நாளினுடைய முடிவுல சகோதர சகோதரியில நாம் நினைப்பது விசுவாசிப்பது அந்த அதுதான். என்னன்னா இந்த மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பூமியின் மேல எப்ப வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 நாளினுடைய மத்தியில இல்ல சரிங்களா, 6 நாளினுடைய துவக்கத்துல அல்ல, இல்லாட்டி 6 நாள் ஒரு முக்கால்வாசி கடந்த போது அல்ல, மாறாக 6 நாள் முடியும் போது எக்ஸாக்டா கொஞ்சம் இன்னைக்கு முடிஞ்சிடும், 6 முடியுதுன்னா அவர் என்ன எத்தனை மணிக்கு சிருஷ்டிக்கிறாருன்னு பாக்குறோம், 5 என்ன பண்றாரு இந்த மனுஷனுடைய சிருஷ்டி பங்கு இருக்குது. இது எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னா, 6 நாளுடைய முடிவுல தான் மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு, 7 நாளின் துவக்கத்துல கூட துவக்கத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு ஓய்ந்து இருந்தார் இல்லீங்களா. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், மனுஷனை வந்துட்டு தேவன் அந்த 6 நாளுடைய முடிவுல தான் சிருஷ்டி பண்ணார்னா, நீங்க அதுக்கு 2 வசனம் படிக்கலாம். எங்கன்னா வசனம் 2 வசனம் படிச்சீங்கன்னா, 7 நாளினுடைய துவக்கத்துல இருந்துட்டே தேவன் வந்துட்டு ஓய்ந்து இருக்கிறார். வசனம் படிங்க அப்படின்னா, 7 நாளுடைய துவக்கத்துல கூட அவர் எந்த வேலையுமே செய்யல. வசனம் படிங்க,
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7 நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7 நாளிலே ஓய்ந்திருந்தார்.
ஆமாம், அப்படின்னா இங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவர் 7 நாள் துவங்கும் போது அவர் என்ன பண்ணிட்டார், அவருடைய காரியங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா எப்பயோட முடியுது, 6 நாளோட முடியுது, 7 நாள் முழுக்க அவர் என்ன பண்றார் ஓய்ந்திருந்தார் சரிங்களா. அப்போ அந்த 6 நாளின் முடிவுல அவர் செஞ்ச கடைசி சிருஷ்டிப்பின் வேலை என்ன அப்படின்னா, இந்த மனிதனை சிருஷ்டிக்கிறது. அப்ப அதுதான் நம்ம அந்த 26 வசனத்துல படிக்கிறோம். அப்ப தேவன் வந்துட்டு இந்த 6 நாளின் முடிவுல மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இன்னும் கூட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, தேவன் அந்த சிருஷ்டிப்பின் வேலையில அவர் நேரடியா செஞ்ச கடைசி வேலை என்ன அப்படின்னா, எது சொல்லலாம் நாம மனுஷனை உண்டு பண்ணது. நாம சொன்னாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா பார்க்கும் போது வேற ஒண்ணு இருக்குது. என்னது? ஆமா இல்லைங்களா, ஆறாம் சிருஷ்டிக்கிறது இல்ல, ஆறாம்க்குள்ள இருந்து யார் எடுக்கிறார்? அதுதான் தேவன் பண்ண கடைசி சிருஷ்டிப்பின் வேலை. இது இதோட அவர் என்ன பண்ணிட்டாரு? ரெஸ்ட் இல்லைங்களா. கடைசி அவர் பண்ணது என்னன்னா, ஆதாமை சிருஷ்டி பண்றாரு. அப்புறம் ஆதாம்ல இருந்துட்டு ஏவாளை வந்துட்டு தனியா எடுத்து பிரிச்சு பண்றாரு. அப்ப அந்த செப்பரேட் பண்றாரு இல்லைங்களா. செப்பரேட் பண்ணதுதான் அவர் அந்த சிருஷ்டிப்பின் வேலையில கடைசி அவர் செய்த வேலை. அதற்கப்புறம் தேவன் என்ன பண்ணார்? ஓய்ந்து இருந்தார். அப்ப நீங்க இது 1 Kings 27 நீங்க படிக்கலாம். ஆனா 26 படிங்க. இப்போ மனுஷனுடைய சிருஷ்டிப்பை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம்.
பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கரெக்ட்.
மனுஷனை சிருஷ்டித்தார், முன்னால கடைசி என்ன பண்ணாரு? ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். இந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்ததுதான் அவருடைய கடைசி சிருஷ்டிப்பின் வேலை, அந்த 6வது நாளின் முடிவுல. சரிங்களா? அப்போ சகோதர சகோதரர்களே, இப்ப நம்ம மனிதனுடைய சிருஷ்டிப்பை பத்தி நம்ம பேசும் பொழுதுதான், மனுஷன் வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டிப்பா இருக்கிறாரு, எவ்வளவு விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பா இருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த மனுஷனுடைய சிருஷ்டிப்பை பத்தி பேசும் போது தேவன் பயன்படுத்துற வார்த்தையை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அப்ப அவர் எந்த அளவுக்கு வித்தியாசமான வார்த்தைகள், அது மாத்திரமல்ல விசேஷமான வார்த்தைகள் யாருடைய சிருஷ்டிப்புக்கு மாத்திரம் பயன்படுத்துறாரு? மனுஷனுடைய சிருஷ்டிப்புக்கு மாத்திரம் பயன்படுத்தாரு. எப்படின்னா, இதற்கு முன்னால் அவர் சிருஷ்டித்தாரு நிறைய விஷயங்கள், அதெல்லாம் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பயன்படுத்துற வார்த்தைகள் நீங்க பாருங்க. இப்ப முதல்ல 11வது வசனத்துல பூமியின் மேல நிறைய மரம் செடி கொடிகள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னார். அப்ப சொல்லும் போது அதை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க, 11வது வசனம் படிங்க.
அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்று.
பாருங்க என்னன்னா, பூமியானது இந்த மாதிரியான விருட்சங்கள் செடிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணட்டும், பிறப்பிக்க கடவுது. புரியுதுங்களா? அவர் வந்துட்டு முதல் செடியை உண்டு பண்ணிட்டார், யாரு? தேவன். ஆனா மீதி காரியங்கள் எல்லாம் யாருடைய பொறுப்புல விடுறாரு? அவர் பொறுப்பெடுக்கல. என்ன சொல்றாரு? பூமியானது பிறப்பிக்க கடவுது இல்லைங்களா. லெட் தி எர்த் பிரிங் போர்த் அப்படி சொல்றாரு. லெட் தி எர்த் பிரிங் போர்த் அப்படின்னா பூமி பாத்துக்கும் அந்த வேலையா, மிச்ச வேலையா என்ன பண்ணிக்கும், பூமியே பாத்துக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்கிறோம், நம்ம ஜலத்துல இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் சொல்லும் போது அந்த ஜந்துக்கள் பத்தி நீங்க 20வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க படிக்கலாம்.
பின்பு தேவன், நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது.
பாருங்க, இப்ப கூட அந்த அதிகாரம் கூட தேவன் யாரு கொடுக்கிறாரு? ஆமா, ஜலம் பிறப்பிக்க கடவுது. லெட் தி வாட்டர் பிரிங் போர்த் சொல்றாரு இல்லைங்களா. எப்படி பாருங்க, ரொம்ப கிளீனா சொல்றாரு. அந்தந்த காரியங்கள் அது அதுக்கு ஒரு பொறுப்பாளி வைக்கிறாரு. அப்ப பூமியில வர அந்த செடிகளுக்கு பூமி பொறுப்பேத்துக்கிட்டோம், தண்ணியில வரக்கூடிய மிருகங்களுக்கு எது பொறுப்பேத்துக்கிட்டோம், ஜலமே பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அதே போல மிருக ஜீவன்கள் வரும்போது கூட வார்த்தையை நீங்க கவனிக்கணும். 24வது வசனம் படிங்க.
பின்பு தேவன், பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும்.
பாத்தீங்களா, இங்கே கூட என்ன சொல்றாரு, நாட்டு மிருகங்கள் கூட யாரே பிறப்பிக்க கடவுள் சொல்றாரு, பூமியானது அது பிறப்பிக்க கடவுள் அப்படின்னா அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த ஜாதி ஜாதியா பெறுகிறதெல்லாம் யார் கையில விடுறாரு? ஆமா இல்லைங்களா. அப்போ இதுதான் தேவன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சிருஷ்டித்த போது பயன்படுத்தின வார்த்தைகள். லெட் திஸ் ஒன் பிரிங் போர்த், இது பிறப்பிக்க கடவுது, இது பிறப்பிக்க கடவுது, இது பிறப்பிக்க கடவுது. ஆனா மனுஷன் பத்தி சொல்லும் போது மாத்திரம் விசேஷமான வார்த்தையை சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துலதான் நமக்கு ஒரு கிளியர் விஷயம் கிடைக்குது. உண்மையிலேயே சிருஷ்டிப்புல யார் யார் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இல்லைங்களா. இவ்வளவு நேரம் இந்த 6 நாளும் தேவன் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார், தேவன் உண்டாக்கினார். ஆனா இந்த மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பத்தி பேசும்போது யாரு யார் மூலமா செய்யறாங்க, இந்த சிருஷ்டிப்பின் வேலையில எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்ப அந்த 26வது வசனத்துல மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பத்தி தேவன் சொல்லும் போது அது ரொம்ப விசேஷமா சொல்றாரு. மற்றவர்களுக்கு சொன்ன மாதிரி சொல்லல பாருங்க நீங்க வசனம்.
பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்கும்
இல்லைங்களா. இந்த ஒரு வார்த்தை தேவன்னு வேற எந்த சிருஷ்டிக்கும் சொல்லவே இல்லாத ஒரு வார்த்தை. எப்படி சொல்லிட்டாருன்னா, பின்பு தேவன் நமது சாயலாக இல்லைங்களா. இப்ப நமதுன்னு சொல்லும் போது அங்க யார் இருக்கிறா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான ஒரு குமாரன் இல்லைங்களா, ரெண்டு பேரும் இந்த வேலையில இருக்கிறது இங்க தெரியுது. இங்கதான் சீக்ரெட் அன்போல்ட் பண்றார். நமது சாயல் அது சொல்லும் போது எவ்வளவு அருமையா சொல்றாருன்னா, நமது சாயல்ல நமது ரூபத்தின்படியையும் யார உண்டு பண்ணுவோம், மனுஷனை உண்டு பண்ணுவோம். அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்க நல்லா வெயிட் கொடுத்து ஆழமா யோசிச்சு பாருங்க. அப்ப ஆதாம் வந்துட்டு எப்படி இருந்திருப்பாரு, ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை எப்படி இருந்திருக்கும். என்ன சொல்றாருன்னா, மனுஷனை எப்படி சிருஷ்டிக்கலானா, நமது சாயல், நமது சாயல்னா தேவன்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குமோ, என்னென்ன குணலட்சணங்கள் இருக்குமோ அதெல்லாம் அப்படி யாருக்குள்ள இருக்கும். அதே மாதிரி வல்லமையிலும் ஒரு போர்ஷன் யாருக்குள்ள இருக்கும், மனுஷனுக்குள்ள இருக்கும். இப்ப வந்துட்டு பிரதர் ரசல் இந்த வால்யூம் எழுதும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்கு இருக்கிற இந்த அறிவுல நம்மனால ஒரு பரிபூர்ண மனுஷனுக்குரிய உண்மையான நிலை என்ன, அவருக்கு என்னென்ன மாதிரியான வல்லமை தேவன் கொடுத்திருப்பாரு நம்ம நிதானிக்க முயற்சி பண்ணுனா நம்மனால முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா நாம் இதுவரைக்கும் ஒரு பரிபூர்ண மனுஷனையும் பார்த்ததில்லை சரிங்களா. ஏன்னா நம்ம சொல்லவே முடியாது ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு என்ன பவர்ஸ் இருக்கும். ஏன்னா பரிபூர்ண மனுஷன் யாருடைய சாயல் சொல்றாரு, தேவன் சொல்றாரு என்னுடைய சாயல் அப்படிங்கிறார். அப்ப அதனுடைய ஒரு கிளிம்ஸ், கிளிம்ஸ்னா என்னன்னா ஒரு கொஞ்சம் நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம்னா இயேசு கிறிஸ்து கிட்ட பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து கூட ஒரு பரிபூர்ண மனுஷன் தான், அவருக்கு நிறைய வல்லமை பாத்தீங்கன்னா. காட்ட அமைதியாருன்னு என்ன ஆயிடுது, அமைதியாவது என்ன அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு தெரியல இல்லைங்களா. அப்புறம் மீன் கிட்ட என்ன சொல்றாரு, நீங்க வந்துட்டு வலைக்குள்ள போங்கன்னு சொன்னா அதெல்லாம் வந்துட்டு கும்பலா வந்துட்டு நாங்க சாகத்தான் போறோம் ஆனா சந்தோஷமா போறாங்க இல்லைங்களா. எல்லாம் வந்து வலைக்குள்ள மாட்டுங்கன்னு, ஐயோ வலைக்குள்ளயா நான் வரமாட்டேன் சொல்லல இல்லைங்களா. ராஜா சொல்றாரு என்ன பண்ணலாம், அது வலையா இருந்தான்னா என்னவா இருந்தான்னு மேலேயே வந்து நில்லுங்கன்னா கூட நின்றுக்கும் போல தெரியும் இல்லைங்களா. அப்போ அந்த அதிகாரம் நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ போய் ஒரு ஒரு மீன் பிடி, அந்த மீனுடைய வாயில என்ன இருக்கும், ஒரு வெள்ளிக்காயின்னு எங்க கண்டுபிடிச்சாரு அவரு இல்லைங்களா. அந்த ஒரு மீன் இருக்குது, அதுக்கு வெள்ளி காசு யாரு கொடுத்தா, அது வாயில வச்சுட்டு ஜீரணமாகாம இருக்குது, நீ கரெக்டா போடுவே அதுதான் மாட்டும், அதை எடுத்து வரி பணம் கட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெர்ஃபெக்ட் மேனுடைய கெப்பாசிட்டி நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நமக்கு சரியா விளங்கல. இனி என்னென்னலாம் பண்ணுவார். அப்ப இன்னும் சில இப்ப நியூ ஒரு பிரதர் ஒரு சொல்லும் போது ஒரு சஜஷன் சொல்றாரு, என்னன்னா அந்த அப்பம் மீன் எல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா, ரெண்டும் அஞ்சும் வச்சுட்டு, அது என்ன சொல்றாருன்னா இதுல வித்தியாசமான குவாலிட்டி சொல்றாரு. இப்போ தேவன் வந்துட்டு இந்த கோதுமை வரணும்னா அந்த கோதுமை வரக்கூடிய ஃபார்முலா எங்க வச்சிருக்கிறாரு தெரியுங்களா, ஒரே ஃபார்முலா தான் இருக்குது, அது கோதுமை செடியில இருக்குது இல்லைங்களா. அது ஒரு செடி பண்ணிட்டு அந்த செடிக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் அந்த ஃபார்முலா வச்சுட்டார். நீ என்ன பண்ற, பூமியில நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த புரோட்டீன் மாத்திரம் என்ன பண்ற, எடுத்துட்டு உன்னுடைய உச்சியில என்ன பண்ணு, உருண்டு உருண்டியா வச்சு கொடுத்துரு. மனுஷன் அவன் என்ன பண்ணிடுவா, எடுத்துட்டு போட்டு கிரைண்ட் பண்ணி அவன் சப்பாத்தி பூரின்னு விட்டு சாப்பிட்டுடுவா. இந்த ஃபார்முலா தேவன் எதுக்குள்ள மாத்திரம் வச்சிருக்கிறாரு, கோதுமை செடிக்குள்ள. அதை வேற இடத்துல நீங்க போய் தேடினீங்கன்னா கண்டுபிடிக்காது. அதே மாதிரி நெல் ஃபார்முலா எங்க இருக்குது, நெல் செடிக்குள்ள. அப்போ ஒரு சஜஷன் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான சஜஷன், நம்ம கேட்கும் போதே புல்லரிச்சிடுச்சு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு போறாமா, அவருக்கு நம்மளுடைய பிரெயினுக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த பூமியில தான் இருக்குது, இந்த பூமியிலிருந்து எடுத்து இப்படி தேவன் கோதுமையிலிருந்து கோதுமை கோதுமை செடியிலிருந்து கோதுமை வரும், கோதுமை எடுத்துக்கோ, அது அங்கிருந்து அங்கிருந்து வரும் எடுத்துக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோதான் சொல்லிடுறா. இதுதான் நமக்கு தெரியும். பரிபூர்ண மனுஷனாய் கிறிஸ்து இயேசுவுக்கு அப்படி இல்ல, அவருக்கு இதே எலிமெண்ட்ஸ் எங்க கூட நிறைஞ்சிருக்குன்னா ஆகாயத்துல கூட நிறைஞ்சிருக்கு. இவருக்கு ஃபார்முலாஸ் தெரியும், என்ன ஃபார்முலாஸ் தெரியுங்களா, ஆகாயத்துல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் அப்படியே கொண்டு வந்துட்டு, அவருக்கு வல்லமையும் இருந்துச்சு, அதை அப்படியே கொண்டு வந்துட்டு மனுஷன் சாப்பிடக்கூடிய வகையில அப்பமாவும் மீனுமாவும் மாத்தி கொடுக்கிறார். இது வந்து ஒரு ஜீபூம்பா கிடையாது, மாறாக பயங்கரமான கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிடுங்க. யாரு, இயேசு கிறிஸ்து. ஆனா அது வந்துட்டு யாருக்கு மாத்திரம் தான் தெரியும், அவருக்கு, அவர் தான் பரிபூர்ண மனுஷன். அப்ப வந்துட்டு அவர் கிளாஸ் எடுத்திருந்தா கூட சாதாரண போதனைகளை யாருக்கு புரியல பாருக்கிறோம். அப்போ நான் எப்படி இதெல்லாம் கெமிக்கல்ல கொண்டு வந்தேன், இப்படித்தான் நான் மீன் கொண்டு வந்தேன் பேதுரு அப்படின்னா அப்புறம் பேதுரு பேஜர் ஆயிடுவார் இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கண்டிப்பா தேவன் அங்க கிறிஸ்து இயேசு கூட என்ன பயன்படுத்திருப்பாரோ அந்த பரிபூர்ண மனுஷனுக்குரிய ஞானம் வல்லமை. அப்ப இது என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க ஒரு வசனம் ரொம்ப சிம்பிளா தேவன் சொல்லிட்டாரு, ஆனா அவருடைய ஆழம் நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். தேவன் மனுஷனை தமது சாயல் அப்படிங்கும் போது எவ்வளோ மகிமை, எவ்வளோ வல்லமை, எவ்வளோ ஞானம் அந்த மனுஷனுக்கு இருந்தது நம்மளால கணிக்க முடியாது. ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லலாம், அவர் யார் சாயல் இருந்துட்டார்? தேவனுடைய சாயல். அப்ப தேவனுடைய சாயல்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே நமக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன சொல்லிடுவோம் நாம, எதை குறிக்குது? தேவனுடைய நான்கு குண லட்சணங்கள். அப்ப நான்கு குண லட்சணங்கள் அன்பு, நீதி, வல்லமை, அப்புறம் ஞானம், இது எல்லாமே தேவனுக்குள்ள இருந்துச்சு பரிபூர்ணமா. இதே குணலட்சணங்களை யாருக்குள்ளே கூட வச்சாரு? பரிபூர்ணமா. ஆமா, இதுதான் நம்ம விளக்கம் சொல்றோம். சரி, ஆனா நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை கூடவே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பின்பு தேவன் நாம் மனிதனை நமது சாயலாகவும், அப்புறம் நமது சாயலாக சிருஷ்டிப்போம். அது மாத்திரம் இல்ல, நமது ரூபத்தின்படியும் சிருஷ்டிப்போம். இப்போ நமக்கு இவ்வளவு நாள் கிளாஸ்ல என்னதான் தெரியும் சாயல்னா? என்ன தெரியும் இப்ப கேள்வி? என்ன ரூபம் இல்லீங்களா? இமேஜ் ஆஃப் காடு அப்படின்னா தேவனுடைய சாயல் அப்படின்னா நான்கு குணலட்சணங்களையும் நமக்குள்ளேயே வச்சு நம்மள என்ன பண்ணார் தேவன்? சிருஷ்டித்தாரு, சொல்லிட்டோம். ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு அவருடைய ரூபத்தின் படின்னா இன் தி லைக்னஸ் ஆஃப் காடு. அப்படின்னா லைக்னஸ்னா அது அழகான வார்த்தை இங்கிலீஷ்ல. எப்படி சொல்லலாம்னா, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி தேவன் போல யார் பண்றார்? தேவனுடைய சாயல் சொல்லும் போது தேவனுடைய குணலட்சணங்கள்ல மனுஷனை உண்டு பண்ணார். அது மாத்திரமுடைய ரூபத்தின் படி சொல்லும் போது தேவனை போல, இந்த லைக்னஸ் ஆஃப் காடு அப்படின்னா தேவன் போலவே அவரை சிருஷ்டித்தார். அப்ப இந்த ரூபத்தின் படியேக்கு என்ன அர்த்தம் நாம கொடுக்கறோம்? என்ன அர்த்தம் இல்லீங்களா? அப்படின்னா ஏதோ ஒரு வகையில தேவன் மத்த எல்லா சிருஷ்டிகளையும் விட வித்தியாசமா மனுஷனை மாத்திரம் தம்மை போல சிருஷ்டிச்சார். அப்ப தம்மை போல மனுஷன் இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஸ்பெசிபிக், ஒரு தனிப்பட்ட ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மைய தேவன் விசேஷமா யாருக்கு மாத்திரம் வச்சார்? ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த ஒரு ரூபத்தின்படி யாரு கூட சிருஷ்டிக்கப்படல தெரியுங்களா? வானத்துல இருக்கிற கோடான கோடி தேவ தூதர்களுக்கு கூட இந்த ரூபத்தின்படி வார்த்தை சொல்ல முடியாது. ஒருவேளை தேவ தூதர்கள் நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க கூட யார் சாயலத்தா இருக்கிறாங்க? தேவனுடைய சாயலத்தா இருக்கிறாங்க. ஆனா யாருடைய ரூபத்தின்படி இல்ல, தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்படல. அப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த ரூபத்தின்படி ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர், விசேஷமான ஒரு ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு? மனுஷனுக்கு. நினைச்சு பாருங்க, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, இந்த ரூபத்துல யாரு கூட சிருஷ்டிக்கப்படல? தேவ தூதர்கள் கூட இல்ல. ஆனா தேவ தூதர்கள் யாருடைய சாயல் தான்? தேவனுடைய சாயல் தான். ஆனா என்ன கிடையாது? தேவனுடைய ரூபம் கிடையாது. அப்போ சரி, நீங்க கஸ் பண்ணுங்க, நீங்களே கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க. அப்படி என்ன தேவன் தனக்குள்ள இருக்கிற ஒண்ணு விசேஷமா மனுஷனுக்குள்ள மாத்திரம் வச்சு தம்மை போல கொண்டு வந்திருக்கிறார் சொல்லுங்க. கரெக்ட். பொதுவா சுயாதீனம் சொல்றோம், ஆனா சுயாதீனம் கூட இல்ல இல்லீங்களா? ஏன்னா சுயாதீனம் யாரு கூட இருக்குது? தேவ தூதர்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம சொல்லிட்டோம் இந்த ரூபத்தின் படின்னு சொல்ல போது அது யாருக்கு இல்ல? தூதர்களுக்கு இல்ல. இப்ப சுயாதீனம் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், ஆனா சுயாதீனம் இல்ல. ஆனா இந்த இங்க விசேஷமான குவாலிட்டி இப்ப சொல்லுங்க நீங்க, அது தேவ தூதர்களுக்கு இருக்குதே. இவன் நாம சொல்றதே நீங்க எப்படி எப்படி நீங்க ஈஸியா ஆன்சருக்கு கொண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம் அந்த குவாலிட்டி யாருக்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டோம், தேவ தூதர்கள். அப்ப இனிமேல் நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா பதிலு, அது யாருக்கிட்ட இருக்க கூடாது? தேவ தூதர்கள்கிட்ட. அது கரெக்ட் தான், நீங்க கரெக்டா சொன்னீங்க, அது தேவ தூதர்களுக்கு இல்லத்தான். ஆனா அது என்ன கிடையாது? அது தேவனுடைய ரூபத்தின் படி அல்ல. ஏன்னா நான் இந்த வெரி கரெக்ட் இல்லைங்களா? அதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கணும் போல் தெரியுது, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இது ரொம்ப நல்லது சகோதர சகோதரி, ஏன்னா நம்ம திங்க் பண்ணணும், அது ரொம்ப பெஸ்ட். அது தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லீங்களா? அப்போ சர்வ லோகமும் யாருக்கு? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள? யாருடைய அதிகாரத்துக்குள்ள? தேவனுடைய அதிகாரத்துக்குள்ள. அப்போ ஆதாம் கிட்ட அந்த லைக்னஸ் வச்சார், அதே போல ஒரு தன்மை வச்சாரு. நான் சர்வ லோகத்துக்கு ராஜா, ஆதாம் நீங்க இந்த பூமிக்கு ராஜா. அந்த டொமினியன் வச்சார். அந்த டொமினியன் தான், டொமினியன் சொல்லும் போதே அந்த அதிகாரம், அந்த ஆளுகை தான். தேவன் போல யாருக்கிட்ட மாத்திரம் இருந்துச்சு? மனுஷன்கிட்ட மாத்திரம். நீங்க நினைச்சீங்கன்னா இது தேவ தூதர்கள்கிட்ட இல்லையானா? இல்ல, தேவ தூதர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிற சிருஷ்டிகளை என்ன பண்ண முடியாது? ஆளுகை பண்ண முடியாது. என்னதான் பண்ண முடியும்? அவங்களுக்கு சர்வ தான் பண்ண முடியும். இப்ப தேவ தூதர்களை யாருக்கு ஊழியக்காரர் வச்சிருக்கிறார் தேவன்? அவருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அவங்க வந்துட்டு சர்வன்ஸ், ரொம்ப தாழ்மையில அவங்க ஊழியம் செய்யக்கூடியவங்க தான் யார் பாக்குறோம், தேவ தூதர்கள் இல்லைங்களா. அப்போ தேவன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா சொல்ல போன ரூபத்தின் படியே சிருஷ்டிக்கலாங்க போது என்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது, ஆளுகை திறன் இருக்குது, அதே ராஜரீகம் யாருக்கு கூட நான் கொடுக்க போறேன்னா ஒரு சின்ன அளவுல இந்த மனுஷ ஜாதிக்கு கூட கொடுக்க போறேன். அப்ப ஆதாம் சொல்லிட்டாரு, இந்த பூமியில வந்த ஃபர்ஸ்ட் ராஜா யார் பாக்குறோம், கிங் ஆதாம் இல்லைங்களா. அப்போ அவருக்கு அந்த அதுதான் நம்ம பார்க்கிறோம், அந்த ரூபத்தின் படியேக்கு வரக்கூடிய பதில். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல க்வெஸ்சன் கேட்பேன், நீங்க சொல்லணும் சரிங்களா. அப்படியே கேட்டுட்டே மாத்திரம் போயிடக்கூடாது. அப்போ சகோதர சகோதரிகளை, இப்போ தேவன் மனுஷனை தமது சாயல்ல தமது ரூபத்தின் படி ஒரு பரிபூர்ண மனுஷனா இவ்வளவு மேன்மையான நிலைமையில சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் போதுதான் வாலயத்துல சொல்ல போது அங்கதான் ஒரு போர்க்களமே உருவாகுது சொல்றார். பேட்டில் ஃபீல்டு சொல்றார். போர்க்களம் எப்படி இருக்கும், ஒரே சத்தம், சண்டை, சச்சரவு, கூக்குரல் அப்படின்னா நினைச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும் போது தான் பூமியில ஒரு போர்க்களம் உண்டாகுறார். இந்த போர்க்களத்துல யார் யார் சண்டை போடுறாங்கன்னா, சிருஷ்டிப்பை நம்புகிறவர்கள், பரிணாம வளர்ச்சிய நம்புகிறவர்கள், கிரியேஷன் வெர்சஸ் எவல்யூஷன் சொல்றாரு. புரியுதுங்களா, எவல்யூஷன் சொல்றேன் புரியுதுங்களா. என்னது, மனுஷன் எதுல இருந்து வந்தாரு, சின்ன சின்ன இதுல இருந்துட்டு வந்துட்டு அப்படியே கடைசியில குரங்கில் இருந்துட்டு வந்தானுங்கிற இந்த கொள்கை ஓடக்கூடிய ரெண்டு ஜனங்களா பிரியறாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சுட்டு தேவன் சொன்ன பிரகாரம் தான் மனுஷன் பரிபூர்ணமா சிருஷ்டித்தாரு நம்பக்கூடிய ஒரு வகுப்பார் ஒருத்தங்க. இல்ல பைபிள் எல்லாம் கட்டுக்கதை, அது சும்மா, அது ஒண்ணுமே இல்ல. ஆனா மனுஷன் எப்படி வந்துட்டாரு, ஒரு சின்ன உயிர்ல இருந்துட்டு அப்படி 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 அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய குரங்காயிட்டு அப்புறம் குரங்குல இருந்து என்னானார் வந்தாருன்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பார் ரெண்டாம். அப்ப இந்த ரெண்டு வகுப்பாருக்குள்ளயும் நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள், கான்ட்ரோவர்சிஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய போர்க்களம் எப்ப உருவாகுதுன்னா இந்த வசனத்தை நாமும் படிக்கும் போது இல்லைங்களா. அப்போ நீங்க ஒருவேளை நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒருவேளை கிரியேஷன் இல்ல, சிருஷ்டிபி இல்ல சரிங்களா, எவல்யூஷன் தான் கரெக்ட், அதாவது பரிணாம வளர்ச்சி தான் கரெக்ட் நாம நினைச்சோம்னா, அப்ப பைபிள்ல நிறைய விஷயங்களை நாம விளக்க வேண்டியது ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஆதாம் வந்துட்டு பரிபூர்ண மனுஷனா சிருஷ்டிக்கப்படல. அப்ப இந்த சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி இப்படி அரையும் குறையமா தான் சிருஷ்டிக்கப்பட்டார்னு சொன்னோம்னா, முதல்ல நாம என்ன சொல்ல முடியாதுன்னா, ஆதாம் யாருடைய சாயல் இல்ல, தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படிங்கறது இல்லாம போகும். அப்ப அப்படி நம்ம சொன்னோம்னா நெக்ஸ்ட் இன்னொன்னு இல்லாம போகும். அப்படி பரிபூர்ணமா சிருஷ்டிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு அங்க ஒரு சோதனை கூட அவசியமே இல்ல. ட்ரையல், ட்ரையல் என்ன, நீங்க சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, சேர்த்துடுவீங்க. அந்த ட்ரையல் கூட வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ட்ரையல் யாருக்கு தான் வைக்க முடியும், ஒரு நல்ல ஒரு பரிபூர்ணமா அந்த அந்த சோதனைய தாங்கக்கூடிய மனுஷனுக்கு தான் சோதனை வைப்பார் இல்லைங்களா. அப்ப அந்த ட்ரையல் கூட இல்ல. அப்ப ட்ரையல் கூட இல்லைன்னா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பாவத்தை செஞ்சா அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம்ங்கிற அந்த தண்டனை கூட இல்ல. அப்ப மரணம்ங்கிற ஒரு நிலை கூட இல்ல. அப்ப யாருமே பாவம் செஞ்சு மரணத்துக்குள்ள போகலை அப்படின்னு சொன்னா, அப்ப மரணத்துக்குள்ள இருக்கிறவங்களை மீட்கணுங்கிறதுக்கு ஒரு மீட்கும் திட்டமே தேவையில்லை. நீங்க நல்லா நினைக்கணும். என்ன யோசிச்சு பாக்கணும்னா, ஒரே ஒரு விஷயம், பைபிளுக்கு அப்பாற்பட்டு நீங்க விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது அதுதான் யோசிக்கணும். தேவனுடைய ஞானத்தை சார்ந்திராமல் மனுஷனுடைய ஞானத்தை சார்ந்து ஒரு விஷயத்துல நீங்க மனுஷன் பக்கம் போனீங்கன்னா என்ன நடக்குங்கிறத நம்ம இங்க காண்பிக்க போறோம். அப்போ ஆதாம் பரிபூர்ணம் இல்லைன்னா அவரு தேவசாயல் இல்ல, தேவசாயல் இல்லைன்னா அவருக்கு டெஸ்ட் தேவையில்லை, டெஸ்டே இல்லைன்னா அவருக்கு மரணம் இல்ல, மரணம் இல்லைன்னா மரண நிலை இல்ல, மரண நிலை இல்லைன்னா அந்த நிலையிலிருந்து மீட்டுக்கிறதுக்கு ஒரு மீட்கும் திட்டம் இல்ல, மீட்கும் திட்டம் இல்லைன்னா மீட்கக்கூடிய ரட்சகர் ரட்சகரே இல்ல, ரட்சகர் இல்லைன்னா வந்த இயேசு கிறிஸ்து யாரு, எங்க போது பாருங்க. அப்போ அந்த சென்டர் தீமுலையே அடி உழுகும். ஆனா இன்னைக்கு 90% கிறிஸ்டியன்ஸ் எது நம்புறாங்க, அதுதான் நம்புறாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம இது. அப்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா, பைபிள்ல ரேன்சம் சப்ஜெக்ட்ல பாத்துருப்போம், அவர் யாரு, ஆன்டி லூட்ரான், அப்படின்னா சரி நிகர் சமானமான பொருள். ஆதாமுக்கு சரி நிகரான பொருளாத்தான் யார் வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஆதாம் வந்துட்டு பரிபூர்ண மனுஷன் இல்ல, மாறாக ஒரு குரங்குலிருந்து வந்த மனுஷன் சொன்னா, அப்ப அது யாரையே வந்துட்டு கீழே இறக்குறதாகும். அவருக்கு ஈக்குவலா வந்துட்டாரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவருடைய நிலை கூட என்ன ஆகும், கீழே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய தப்பு நடக்கும். என்னன்னா, நம்ம மனுஷனுடைய ஞானத்தை என்னைக்கு சார்ந்து போறோமோ, வேதத்தை விட்டுட்டு உற்றிலுமா தேவனுக்கு விலகிதான் நம்ம போறோம். அப்ப ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு, கிரியேஷன் கரெக்ட்னா எவல்யூஷனு தப்பு, இல்லாட்டி எவல்யூஷன் கரெக்ட்னா கிரியேஷனு பைபிள் தப்பு. ஆனா எதுதான் கரெக்ட் நம்ம எடுப்போம்? சிருஷ்டிப்பு தான் சரி, வேதம் தான் சரி, அதுதான் அந்த ஒரு சரியான ஒரு முடிவா அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அப்போ இன்னும் கூட நாம சிருஷ்டிப்பு பத்திட்டு சில சிருஷ்டிப்புல சில தெளிவான கருத்துக்கள் எதுக்குள்ள எல்லாம் வரணும் அப்படின்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாட்டி பைபிள் அறிந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, ஆதாமும் ஏவாலும் பாவம் செஞ்சாங்க, பாவம் செஞ்சதுனால தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா சந்ததிய உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சதுன்னு நினைக்கிறாங்க, இல்லைங்களா? அப்ப இந்த புரோஜனி சொல்றோம் இல்லைங்களா, புரோஜனா அந்த ஒரு ஜனங்களை பிறப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம். இது வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்களே இது ஆதாம் ஏவாலும் பாவம் செஞ்சிட்டாங்க, அந்த பாவம் செஞ்சதனுடைய விளைவு தான் என்னாச்சு, இவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்க ஆரம்பிச்சு. ஆனா இது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து, நமக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு சிருஷ்டிக்கப்படும் பொழுதே தேவன் என்னதான் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். வசனம் 7:28 வசனம் படிங்க, அங்க என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த பலிகை பெருகக்கூடிய ஒரு விஷயம் பாவத்துக்கு தண்டனையா நாம் நினைக்க கூடாது, மாறாக இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். முதல் கப்புல் அப்படின்னா முதல் ஒரு தம்பதி ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதம் தான் அந்த ஒரு ஆசீர்வாதம். வசனம் படிங்க.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது கூட சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷன் நினைச்சா என்ன பண்ணலாம், தன்னை மாதிரி ஒரு சின்ன ஜெராக்ஸ் என்ன பண்ணலாம், ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு ஆசீர்வாதம் சாதாரண விஷயம் கிடையாது, சரிங்களா? இதன் மூலம் தேவன் என்ன ஆசீர்வாதம், இதனுடைய எக்ஸாக்ட் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, நான் அப்பா நீ கூட அப்பா ஆகு. இந்த கெபாசிட்டி கூட தேவன் யாரு கொடுத்திருக்கிறாரு, இது கூட தேவ தூதர்களுக்கு தேவன் கொடுக்கல இல்லைங்களா. இதெல்லாம் வந்து நம்ம தேவனுடைய திட்டத்துல பார்க்கும் போது, அதாவது நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிதான் சொல்லணும் தேவன். என்னன்னா, நான் ஒரு தந்தை, நான் பிதாவா இருக்கிறேன், நீ கூட என்னவாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக, ஒரு குழந்தைக்கு தந்தையாக, அந்த ஒரு வாய்ப்பை அங்க ஒரு மனுஷனுக்கு அங்க தேவன் கொடுக்கிறாரு பார்க்கிறோம். மாறாக இது வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, சரிங்களா? ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சிட்டீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறேன். அந்த தண்டனை என்னன்னு பார்க்கிறோம், வசனம் படிங்க நீங்க, தண்டனை 3:16-17 வசனம்.
அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன்.
பாருங்க என்ன சொல்லிட்டாரு, ஸ்திரீகளுக்கு அந்த ஸ்திரீ முதல் ஸ்திரீ செஞ்சிட்ட அந்த ஒரு மீறுதலுக்காக அவர் கொடுத்த தண்டனை என்னன்னு பார்க்கிறோம். என்னது எக்ஸாக்டா சொல்லுங்க, தண்டனை என்னது? கரெக்ட், லேபர் பெயின் இல்லைங்களா? அப்போ ஒருவேளை இந்த தப்பு செய்யாட்டி குழந்தை எப்படி பிறந்திருக்கும், எந்த வேதனையும் இல்லாம கூட பிறந்திருக்கும். ஆக்சுவலா அந்த வேதனை வந்துட்டு அது என்னன்னு சொல்லிட்டாரு, தண்டனைனா அப்ப அதுக்கு முன்னாடி அது என்ன இருக்குல்ல, தேவனுடைய பிளான்ல இல்ல. அப்ப நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு என்ன பண்றேன், நீங்க குழந்தைய பெற்றுக்கொள்ள போது உங்களுக்கு நான் வேதனைய கூட்டுறேன், அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த வேதனை உங்களுக்கு அடிஷனல் நான் பண்றேன். லேபர் பெயின் தான் ஸ்திரீகளுக்கு தண்டனை. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியுங்களா, இது தேவன் ஒரு தண்டனை கொடுத்தானே அது என்னதான், தண்டனை தான். எந்த அளவுக்கு உண்மை தெரியுங்களா, மனுஷன் இன்னைக்கு கணக்கு போடுறான், என்ன கணக்கு தெரியுங்களா, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வலியினுடைய அளவு இருக்குது, சரிங்களா? இப்ப ஃபீவர் வந்துச்சுன்னா பாக்குறாங்களா இல்லீங்களா, 98 நார்மலு, 100 கொஞ்சம் ஃபீவரு, 104 அப்புறம் 2 ஊசி போடணும், அந்த லெவல் வச்சிருக்கிறாங்க. பாடிக்கு ஒரு ஹீட் இருக்குது, அது மாதிரி நம்ம பாடியில நம்ம பாடி அனுபவிக்கக்கூடிய அந்த வலி இருக்கு இல்லைங்களா, வலிக்கு கூட ஒரு அளவு இருக்கு. அப்ப அந்த ஒரு அளவுல சொல்றாங்க என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சம் எவ்வளவு வலி வரணும்னா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 சம் அளவு, அந்த அளவு எனக்கு தெரியல. இப்போ டெம்பரேச்சர்னா 98 செல்சியஸ் சொல்லிடுவோம், அந்த செல்சியஸ்ங்கிற மாதிரி ஒரு அளவுக்குறி இருக்குது, எதுக்கு இந்த வலிக்கு, அது எனக்கு தெரியல. ஆனா ஒரு அந்த அளவு எவ்வளவு வருதுன்னா எனக்கு அந்த எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 11% பையங்க, அதிகபட்சம் மனுஷனுக்கு எவ்வளவுதான் வலி வருமாமா, 11%. ஆனா இந்த வலி எப்ப வருது தெரியும்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கழுத்தை வெட்டும் போதோ, இல்லாட்டி மனுஷனை படுக்க வச்சு ரோட் ரயில் ஏத்தும் போதோ, இந்த அளவுக்கு வலி வரது இல்லைங்களா? சப்போஸ் இந்த மாதிரி பண்ணாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகுது இல்ல, அந்த 11% வலிய மனுஷன் அனுபவிக்கிறது கிடையாது. ஆனா இந்த இந்த ஒரு வலிய உண்மையிலே சொல்ல போனா இது யாருக்கு மாத்திரம் வருதுன்னா ஸ்திரீகள் வந்துட்டு குழந்தையை பெற்றெடுக்கும் போது வருது பாருங்க, லேபர் பெயின். அந்த பெயின் தான் அந்த 11% டச் பண்ணுது சொல்றாங்க. அப்ப உண்மையிலே சொன்னீங்கன்னா சகோதரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்ல இல்லீங்களா? அப்போ சகோதரிகளுக்கு, ஏன்னா இது யாருக்கு மாத்திரம் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிட்டாரு தேவன, ஸ்திரீ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க உங்களுக்கு வலி இது. ஆனா பிரதர்ஸ்க்கு வேற வச்சிருக்கிறாரு, பின்னாலே வர்றாரு லிஸ்ட்ல ஆதாம் கிட்ட, உடனே சந்தோஷப்பட வேண்டாம் இல்லீங்களா? இது கூட அவங்களுக்கு இல்ல நமக்கு தான் இருக்குது. வசன படிங்க. அது
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து.
ஆமா இல்லீங்களா? என்ன சார், நீங்க ஜாலியா இருக்க வேண்டாம் இல்லீங்களா? அம்மாக்கு அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு வர, உங்களுக்கு என்ன வழி சொல்லிட்டாரு? வசனப்படிங்க.
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சிகத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய்
இல்லீங்களா? அப்போ இதுதான் இவங்களுக்கு என்ன பெயின் அப்படின்னா, இவங்களுக்கும் ஒரு லேபர் பெயின் தான். இந்த லேபர் வேற, அந்த லேபர் வேற, அந்த லேபர் வந்துட்டு பிரசவம், இந்த லேபர் என்னன்னா பிரயாசப்படணும், இந்த லேபர் வேற, அந்த லேபர் வேற இல்லீங்களா? இவங்க வந்துட்டு சாப்பிடணும், என்ன பண்ணும், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, ஆனா நான் பூமி என்ன பண்ணிட்டேன், சபிச்சிட்டேன். இனி அது ரொம்ப ஈஸியா கொடுக்காது, நீங்க அதைய தோண்டணும், அதைய புரட்டி போடணும், தண்ணி ஊத்தணும், மழை வருதா பாக்கணும், வந்தா தண்ணியை புடிச்சு வைக்கணும், இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு நெற்றி வேற வேணா ஆகணும். ஒருவேளை பாவசையாட்டி வேர்வை சிந்தாம சாப்பிட்டு எடுக்கலாம் இல்லீங்களா? இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா மனுஷரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னா ஏசிலேயே வேலை செஞ்சா கூட என்ன ஆகுது, ஸ்வெட் வந்துதான் ஆகணும். ஆனாலும் இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த ரெண்டு வலியுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்குது. காரணம் இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம், 1000 வருடம் அரசாட்சியில். அப்ப அந்த சாபம் எடுத்து போடக்கூடிய நாளினுடைய துவக்கத்துல இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா போதே இன்னைக்கு இந்த ரெண்டு வேலையுமே இல்லாம இருக்கிறத நம்ம பாக்கணும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்துக்கு கொடுத்த தண்டனை வந்துட்டு பிள்ளை பேர் இல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். மாறாக தண்டனை என்னன்னா இந்த ரெண்டு விஷயம் தான் அங்க கொடுக்கிறாரு. அப்போ மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பத்தி நம்ம சொல்ல போதே, இப்படி மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார், அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின் படி எப்போ சிருஷ்டித்தார்னா 6வது நாளினுடைய முடிவில்லைன்னு சொல்லும் போது, இன்னையிலிருந்து கணக்கு போட்டோம்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாலத்தான் ஆதாம் வந்தாரு, 6135 வருஷம். நமக்கு தெரியும் இல்லீங்களா குரோனாலஜி எல்லாம் லிங்க் பண்ணணும் இல்லீங்களா? ஒரு கிளாஸுக்கு வந்து உட்கார போது மற்ற கிளாஸ தூக்கிட்டு வாங்க சரிங்களா, மைண்ட்ல வச்சுக்கணும், அப்படியே லிங்க் பண்ணி பாக்கணும், டக் 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 டக். இப்ப இங்க நம்ம சிம்பிளா ஒரு கேள்விக்கு குரோனாலஜி மனசுல கொண்டு வரணும். அப்ப வந்துட்டு 6135 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப துல்லியமா முதல் மனுஷன் ஆதாம் பூமியில கால் வச்சார். ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, நிறைய தியரி சொல்றாங்க, நிறைய கூற்றுக்கள் சொல்றாங்க. அவரு 1 மில்லியனுக்கு முன்னால வந்தார் அப்படின்னு ஒரு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவாரு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் சில ஆராய்ச்சிகள் பண்ணுவாரு, டம்மி ஆராய்ச்சி சரிங்களா. அப்போ இன்னொருத்தர் வந்துட்டு இல்ல சில 1000 வருஷம் தான் அதுன்னு அவர் ஒரு டம்மி ஆராய்ச்சி பண்ணுவாரு. இப்படி வந்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நம்பர் சொல்லுவாங்க, எதுவுமே உண்மை இல்ல, எதுவுமே நம்ப முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்றது ரொம்ப கிளீனா. அப்ப வந்துட்டு பிரதர் ரசல் கூட இந்த மாதிரி சயின்டிஸ்ட் சொல்ற அநேக கருத்துக்கள் பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஆனா நாம அதை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஆனா அதை அவர் எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு வசனத்துல அவங்களுடைய வாயெல்லாம் மூடிடுறார். என்ன வசனம் அப்படின்னா, இன்னைக்கு சயின்டிஸ்ட் யாரு வேணாலும் என்ன டிகிரி படிச்சுட்டு PhD பண்ணிட்டு LLD பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இப்படிதான் இவ்வளவு நாள் ஆச்சு, அவ்வளோ நாள் ஆச்சு, அவர் வந்துட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு, அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் என்ன சொன்னாலும் அது உலகத்துக்கு வேணா எப்படி இருக்குது, சயின்டிஸ்டினுடைய கன்க்ளூஷன் சொல்லலாம். ஆனா தேவன் பார்வையில அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா அவருடைய பிள்ளைகள் பத்தி சொல்லும் போது, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க, நீங்க டார்வின் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்க, கம்முனு ஆதியாகம் 1வது அதிகாரம் படிச்சுட்டு வேலையை பாருங்க அப்படி சொல்லிடுறாரு இல்லைங்களா. அப்புறம் நீங்க கண்ட கண்ட தியரி படிச்சுட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு மத்த பிரதர்ஸுடைய டைம் வேற, கான்சன்ட்ரேட் டைம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், DNA ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்க வேண்டாம். சிம்பிளா என்ன பண்ணி இந்த பெரிய க்வெஸ்சனுக்கு உனக்கு ஆன்சர் வேணும்னா சிம்பிளா முதல் அதிகாரம் மாத்திரம் படிச்சுடு இல்லீங்களா. மீதி எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வசனம் சொல்றாரு எங்கன்னா 1 தீமோத்தேயு 6:20 அந்த காரியங்கள் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்ல தேவன் போட்டுட்டு நம்மை வந்துட்டு மற்றபடி நேரங்களையும் காலத்தையும் ஞானத்தையும் வீண் பண்ண வேண்டாம் சொல்றாரு. வசனப்படி
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும்
ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதம் ஸ்கீம்ஸ் பிளான்ஸ் தியரிஸ் வருது இல்லைங்களா கொள்கை. அதுக்கு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த பூமியில நிறைய விஷயம் இருக்குது, கேட்டா எப்படி இருக்கும் அதெல்லாமே? சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரு, அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டாரு அப்படிங்க போது அதெல்லாம் எப்படித்தான் தோணும்? ஞானம்னு தான் பேர் பெற்றிருக்குது, ஆனா இதெல்லாம் என்னது? பொய்யாய் பேர் பெற்றிருக்குது. ஒரு வார்த்தை முன்னாடி போட்டு சொல்றாரு, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு. விபரீதம் பாத்தீங்களா, ஒரு விபரீதம். ஆதாம் பரிபூர்ணம் இல்லைன்னா அந்த விபரீதம் எங்க கொண்டு வந்து விழுகுது? நோ ரேன்சம், நோ ரெடம்ஷன் பிளான், ஏதாவது மீட்கும் பொருள் இல்ல, மீட்கும் திட்டம் இல்ல, ரட்சகர் இல்ல, ரட்சகருக்கு ஒரு பிதாவானவர் இல்ல, எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அந்த சொல்லிட்டாரு, ஞானம் என்று பொய்யாய் பேர் பட்டிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு. இது நம்ம ஒரு தீரி பார்த்திருக்கோம், மற்ற தீரி எல்லாம் படிச்சீங்கன்னா கூட இதே மாதிரி தான் எங்கேயாவது போய் தேவனுடைய திட்டத்துல இடிக்கும், தேவனுக்கு விரோதமாக நம்மளை வழி நடத்துச்சு. அதனால இதெல்லாம் நீங்க விட்டுடுங்க, ரொம்ப சிம்பிளா அங்க சொல்லிட்டார். அப்போ இது மற்ற சயின்டிஸ்டுடைய கூற்றுக்கள், கருத்துக்கள், கணிப்புகள், கொள்கைகள், இதெல்லாம் நம்ம இந்த வசனத்தை வச்சுட்டு அதெல்லாமே பொய்யாத்தான் இருக்குது. உண்மையான சத்தியம் இங்கதான். இப்போ நம்ம பேசுறது இந்த உலகத்துல எத்தனையோ சயின்டிஸ்டுக்கு தெரியாத அரிய பொக்கிஷம், ரொம்ப எளிய வகையில ஒரு நாலு வசனத்துல தேவன் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிக்கிறார். நீங்க அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிடுவீங்க, சாப்பிட்டு ஆப்ப விட்டுறலாம். ஆனா அதுக்காக நம்ம லேப் கட்டணும்னு அவசியம் இல்ல. இந்த எக்லீஷா போதும் இல்லீங்களா, இந்த நாலு சேர் போதும், பரிசு தாவிதா அதிகமா தேவைப்படும். அப்ப உட்காந்து பார்த்தோம்னா எல்லா சயின்டிஸ்டுடைய வாயும் நம்ம வச்சிடலாம். எனக்கு நினைக்க கண்டுபிடிக்க முடியாது, நினைச்சு பார்த்தா இப்ப வெளியிருந்து பார்த்தா இங்க வந்துட்டு யாராவது பைபிள் ஸ்டடி நடக்குன்னு சொல்லுவாங்களா இல்லீங்களா? இங்க வந்தா பைபிள் ஸ்டடி என்ன சார்ட் எல்லாம் போட்டுருக்காங்க, வந்தா ஐன்ஸ்டீன்ங்கறாங்க, அதுங்கறாங்க, இதுங்கறாங்க. அதாவது தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவர்கிட்ட பிசிக்ஸ் இருக்கு, அவர்கிட்ட கெமிஸ்ட்ரி இருக்கு, அவர்கிட்ட மேத்ஸ் இருக்குது, அவர்கிட்ட ஹிஸ்டரி இருக்கு, அவர்கிட்ட பயாலஜி இருக்குது, அவர்கிட்ட தியாலஜி கூட இருக்குது, சரிங்களா? எல்லாம் இருக்குது. அதான் பிரதர் சொல்லுவார், ஜோஷான ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்க இந்த பைபிள் படிச்சீங்கன்னா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே பெரிய படிப்பு படிக்கிறீங்க, உண்மைதான். பைபிள் படிச்சிட்டீங்கன்னா நீங்க நாலு கலெக்டருக்கு படிக்கிறக்கு சமம், அவ்வளோ படிக்கணும். இப்ப ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் கிட்ட என்னத்தான் தெரியும், லைட் எப்படி எரியுதுன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சரிங்களா? இந்த செடி எப்படி மொழிச்சதுன்னா அது பயாலஜி ப்ரொஃபசர் கிட்ட கேள்வி. ஆனா அது ரொம்ப சின்ன விஷயம், அவருக்கு தெரியாது, அது என்னுடைய ஃபீல்டு இல்ல. பயாலஜி கிட்ட போய் அவருக்கு அது கேட்டா சொல்லுவாரு, இந்த குண்டு பல்ப் எப்படி மாட்டுறதுன்னா எனக்கு அது தெரியாது, பிசிக்ஸ் கிட்ட கேளு இல்லீங்களா? அப்ப இதுதான் மனுஷனுடைய ஞானம். ஆனா இங்க ஒரு புது சிருஷ்டிக்குனா ஞானம் கிடைக்குதுன்னா சகலமும் வரும். ஏன்னா இந்த சிருஷ்டி யார் போல, சிருஷ்டிகர் போல இல்லீங்களா? அப்போ அந்த கெப்பாசிட்டி நம்ம பார்க்க போது தேவனுக்கு நன்றி தான் நாம சொல்லணும். அப்ப இதெல்லாம் இருக்கட்டும் சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம பார்க்கும்போது மனுஷனை தேவன் தமது சாயல்லையும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே நாம என்ன இங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்ன விசேஷமான குணலட்சணங்கள் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாரார் நிறைய பேர் சொல்றாங்க மனுஷன் சும்மா சாதாரணமா குரங்குலே, அதாவது ஒரு விலங்கினத்துல இருந்து என்ன ஆயிட்டாரு, டிரான்ஸ்பர் ஆயிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா இது நாம இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும். அட்லீஸ்ட் நிரூபிக்காட்டி இது இருக்கிற வாய்ப்பு இல்லங்கறத நம்ம மனசுல என்ன ஆகணும், நாம கன்வின்ஸ் ஆகணும், ஆகணுமா இல்லையா இல்லீங்களா? இல்லன்னு சொல்றோம், அப்படி இல்லைதான் இல்லைன்னு காமிக்கணும், அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாலு பேர்கிட்ட போய் நம்ம பேசும்போது நம்ம பதில் சொல்லணும் இல்லீங்களா? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஆத்மா சப்ஜெக்ட் கேட்கும் போது, அப்போ பிரதர் வந்துட்டு உங்களுக்கு இந்த மனுஷனுடைய சரீரம் எப்படி விசேஷமான சரீரம் அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்லீங்களா? அப்ப இந்த கண்ணு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதனுடைய தோல் இப்படி இருக்குது இல்லீங்களா? சொன்னாரா இல்லீங்களா? உங்களுக்கு ஆத்மா கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ அந்த ஜீவ ஆத்மா வாணாங்க போது அந்த மனுஷனுடைய ஆத்மால என்னென்ன விசேஷமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற எலும்பு, நரம்பு, தசை, நார்கள், தோல், முடி இல்லீங்களா, இந்த கண்ணு, மூக்கு, வாய், டேஸ்டிங் பட்ஸ், நாட்டில் இருக்க அந்த சுவை உணரக்கூடிய சுரப்பி அது இல்லீங்களா, எல்லாம் உங்களுக்கு கிளீனா சொல்லிடுப்பார் இல்லீங்களா? அப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி இதெல்லாம் ஓகே ஸ்பெஷல் தான் இல்லீங்களா, இப்ப நம்ம என்ன திங்க் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கிறே மைண்டு இல்லீங்களா, அந்த மைண்டினுடைய கெப்பாசிட்டி போயிட்டு மற்ற விலங்குகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது அதுக்கும் நமக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும் போது நமக்கு ஸ்ட்ராங்கா சொல்லலாம், மனுஷன் அப்படி ஒரு விலங்கினத்துல இருந்துட்டு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, இவர் தேவனுடைய சாயல் தான் அடிச்சு நாம சொல்லலாம். எப்படின்னா அந்த மைண்டினுடைய கெப்பாசிட்டி போகணும். அப்ப நம்ம அந்த ஒரு சின்ன உதாரணங்கள் மூலம் மனுஷன் கிட்ட அந்த விசேஷமான குணத்தன்மை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அப்போ நிறைய சயின்டிஸ்ட் தான் இதுக்கு உதவுறாங்க. என்னன்னா மனுஷனுடைய மூளைய ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த மூளை பத்திட்டு சயின்டிஸ்ட் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மிருகங்கள் மற்ற பறவைகள் இதனுடைய மூளையினுடைய அளவுக்கும் மனுஷனுடைய மூளையினுடைய அளவுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் பாக்குறாங்க. இது சைஸ்ல எப்படி இருக்குது, ரொம்ப பெருசு. அதே மாதிரி அதனுடைய கெப்பாசிட்டி அதனுடைய தன்மையில கூட ரொம்பமே ரொம்ப வலிமை. அதை வலிமை சொல்ல வேண்டாம், அது என்ன சொல்லலாம், மூளைக்கு என்ன சொல்லலாம், ரொம்ப திறன், அதுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மனுஷன் இது நம்ம ரொம்ப சின்ன சின்ன பாயிண்டா இருக்கும், மனுஷன் கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு அவனுடைய மூளைக்கு சரிங்களா, மனுஷன் வந்துட்டு ஒரு இலக்கண நயத்தோட பேசலாம். பேசக்கூடிய அளவுல அவருடைய பிரெயின் என்ன இருக்குது, பேசக்கூடிய அந்த ஒரு ஒரு திறனை எதுதான் கொடுக்குது பாருக்கிறோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல மனுஷன் தானே பேசுறான், அப்ப அவன் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லீங்களா. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனுஷங்க எங்க இருந்து வந்துட்டாங்க அப்படி சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இந்த கெப்பாசிட்டி அங்க கொஞ்சமாவது இருக்கணுமா இல்லையா, அப்படித்தான் அந்த கம்பாரிசன் கொடுத்துட்டு தெளிவாக இருக்குதான் நம்ம இது பாக்குறோம். ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த விசேஷமான குவாலிட்டி வேற யாருக்கிட்டயுமே இல்ல. தான் என்ன நினைக்கிறாரோ அத கிராமட்டிக்கல் ஸ்பீச் அப்படின்னா, எங்க வந்துட்டு இறந்த காலம் பயன்படுத்தணும், எங்க நிகழ்காலம் பயன்படுத்தணும், எங்க எதிர்காலம் பயன்படுத்தணும், எவ்வளவு நிறுத்தி பேசணும், எவ்வளவு தெளிவா பேசணும்ட்டு அந்த தன்னுடைய எண்ணங்களை மனசுல ஆர்டர் பண்ணி அதை என்ன பண்ணலாம், ஒரு சொல் வடிவில் என்ன பண்ணலாம், ஒரு பாஷையில இன்னொருத்தருக்கு தெரிவிக்கலாம். இந்த கெப்பாசிட்டி நம்மளுடைய பிரெயினுக்கு மாத்திரம் தான் இருக்கு, யாருடைய மூளைக்கு கிடையாது, மிருகத்தின் மூளைக்கோ எதுக்குமே சுத்தமா கிடையாது. நாம பார்க்கிறோம் இது விசேஷமானது, சாதாரண காரியம் இல்ல. சாதாரண ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அதுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு தான் இல்லையா. அப்போ நான் நாளைக்கு வந்தேன், நேத்து வருவேன், என்னென்னமோ சொல்லும் இல்லீங்களா. அப்ப என்னன்னா அந்த கிராமட்டிக்கல் லிங்க் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு. நேத்து நம்ம இதோட சேர்த்து சொல்லக்கூடாது, நாளைக்கு இதோட சேர்த்து சொல்லக்கூடாது, அதுக்கு புரியாது இல்லீங்களா. அப்ப என்னன்னா அந்த கெப்பாசிட்டி அப்படித்தான் இருக்குது. ஆனா வளர 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 ஒரு பரிபூர்ண வளர்ச்சியில அந்த குழந்தை பேசும் போது எப்படி இருக்குது, அந்த ஒரு மைன்யூட் கெப்பாசிட்டி யாருடைய மூளைக்கு மாத்திரம், மனுஷனுடைய மூளைக்கு மாத்திரம் தான், வேற எந்த ஜீவனுக்குமே கிடையாது. இது விசேஷமான குவாலிட்டி, சாதாரண குவாலிட்டி இல்ல. சாதாரணமா தோணலாம், ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வேலை எவ்வளவு இருக்கு. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுங்களா, சிஸ்டர்ஸுக்கு தான் ஹாப்பி நியூஸ். அது தேவனே எப்படி சிருஷ்டி பண்ணிருக்காருன்னா, இந்த மூளை இருக்கு இல்லீங்களா, இந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், லாங்குவேஜ் பேசலாம், இந்த கெப்பாசிட்டி சிஸ்டர்ஸ்க்கு தான் தேவன் அதிகமா வச்சிருக்கிறார். ரொம்ப ரீசெண்டா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் பாருங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க, லப 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 லபு நாம பக்க பக்க பக்கன்னு பாத்துட்டே இருப்போம் இல்லீங்களா. வெளி உலக அனுபவத்தில் பார்க்கும்போது என்னன்னா ரிசர்ச்ல சொல்றாங்க, அது சிஸ்டர்ஸ் ஸ்திரீகளுக்கு அந்த கெப்பாசிட்டி அதிகம், லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கலாம், ஈஸியா கொடுக்கலாம். ஆனா மொட்டு மொத்தமா மனுஷனுக்கு என்ன பண்றா, தேவன் இந்த ஒரு கெப்பாசிட்டி விசேஷமா வைக்கிறார். அதே மாதிரி அப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் கூட என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ண மென்டல் எவல்யூஷன் பத்தி பேசுறாரு. அப்போ மூளை கூட ஒரு பக்குவப்பட்டு வளருது அப்படின்னு சொல்ல போதே அவருடைய ஆராய்ச்சி ரொம்ப பரந்து விரிந்த ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியின் முடியில அவர் எழுதுறாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் எல்லா மிருகங்களையும் படிச்சிட்டேன்னா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டேன், மனுஷன் கிட்ட என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்குதோ, என்னென்ன தன்மையெல்லாம் இருக்குதோ, என்ன குணாதிசயம் எல்லாம் இருக்குதோ, என்ன திறமையெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எதுக்கிட்டே இருக்குது, மிருகத்துக்கிட்டையும் இருக்குது, மிருகத்துக்கிட்ட இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு இந்த மிருகத்துக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிக்கும், அதாவது மிருகத்துக்கிட்ட இருக்குது ஆனா மிருகத்துக்கிட்ட எந்த அளவுல தான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய குழந்தை 15 மாசத்துல இருக்கும் போது அதுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு தான் மிருகத்துக்கு இருக்குது, அதுக்கு மேல இல்ல சொல்றாரு. இப்ப உதாரணமா மனுஷனுக்கிட்ட ஞானம் இருக்குதுங்களா, ஞானம் இருக்குது. இதே ஞானம் மிருகத்துக்கிட்ட கூட இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா யானை தான் என்ன சொல்றோம் நாம, மிருகத்திலே ரொம்ப ஞானம் உள்ள பிராணி சொல்றோம், நிறைய ஞாபக சக்தி வச்சுக்குமாமா, ஒரு வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரீட் பண்ணுமாமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. யானைக்கு தான் என்ன இருக்குது, கொஞ்சம் ஞானம் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அந்த யானையினுடைய ஞானம் கம்பேர் பண்ணும் போது அது எதுக்கு ஈக்குவலா சொல்லலாம்னா, ஒரு 15 மாச குழந்தையினுடைய ஞானம் தான் சொல்றாங்க. சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நாய் கூட எப்படி இருக்குது, நன்றி உள்ளதா இருக்குது எஜமான் கிட்ட இல்லைங்களா, நல்லா மோப்பம் கூட பிடிக்குது. ஆனா இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட பாருங்க, அது கூட மோப்பம் பிடிச்சிதான் வாயில வைக்கும், சும்மா வைக்காது, கண்டதெல்லாம் எடுத்து வாயில இப்படி வைக்காது. தேவன் வாய்க்கு மேல என்ன வச்சிருக்கிறாரு, இது ரெண்டும் ஒத்து போனா தான் வாய்க்குள்ள போகும், சும்மா போகாது இல்லைங்களா. அது ஏன் மூக்க பின்னாடி வச்சிருக்கலாம் இல்லைங்களா, வச்சுட்டா ஒரு ஸ்மெல் தெரியாம கண்டதெல்லாம் வாயில போட்டுடுவார். அப்போ அப்படியே நேச்சுரலா கொண்டு போகும்போது அது இங்க வரும் போதே இது வாயில போடலாமா வேண்டாமாங்கிற எது டிசைட் பண்ணிடும், மூக்கு டிசைட் பண்ணிடும். அப்போ அது அனுமதிச்சாதான் என்ன பண்ண முடியும் வாயில். அப்ப இந்த இதுல வந்துட்டு பிறந்த குழந்தைய இந்த டெஸ்ட் பண்ணும் இல்லைங்களா, எல்லா பிளாஸ்டிக் எடுத்து வாயில வைக்கும், கரெக்டா தான் வைக்கும் இல்லைங்களா, அது பிஸ்கட்னாலும் கரெக்டா வச்சிடும். அப்போ அந்த கெபாசிட்டி இருக்கு, அது மாத்திரமல்ல அது நன்றியா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி எதுக்கெல்லாம் இருக்குது பாருங்க. சாதாரண அந்த 15 வயசு, அதான் என்ன சொல்றாங்கன்னா மிருகத்துக்கிட்டையும் மனுஷன்கிட்ட இருக்கிற சில குணாதிசயங்கள் இருக்குது, இருந்துட்டாலும் இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எல்லா குணாதிசயங்களும் ஒரே மிருகத்துக்கிட்ட பார்க்க முடியாது, ஒரு ஒரு மிருகத்துக்கிட்ட ஒன்னு ஒன்னு இருக்கும். அப்படியே இருந்தாலும் அது எது வரைக்கும் தான் சொல்லலாம்னா ஒரு 15 மாசம் குழந்தைகிட்ட இருக்கிறது தான் மிருகங்கள் கிட்ட இருக்குமோ ஒழியோ. நம்ம அப்ப மிருகங்கள்லாம் சொல்லுவோம், எங்க வீட்டு நாய் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும்னா இன்னைக்கு தான் நானே அப்படி சொல்லுவேன் சரிங்களா. ஆனா அது வந்துட்டு யார் பண்றாமா, நம்ம வீட்டு குழந்தை 15 வயசு குழந்தை பண்றதா பண்றது, அது நமக்கு பெருசா இருக்கு. ஏன் பெருசா இருக்குன்னா நாய் கூட இவ்வளவு பண்ணுதா, அதனால தான் நமக்கு அப்படி பெருசா இருக்கு. ஆனா ரொம்ப சின்னது, தேவன் அவ்வளவு கெப்பாசிட்டி இதுக்கு வச்சிருக்கிறார், மிருகங்களுக்கு வச்சிருக்காரு. ஆனா மனுஷன் பத்தி சொல்ல நினைச்சு பாருங்க, ஞானம் உள்ள யானை அப்படின்னா அதுக்கு லிமிட் எவ்வளோதா, 15 மாசம் குழந்தை போதும் செஸ்ல தோக்கடிச்சிடும், சும்மா ஒரு வேலை சொல்றேன் இல்லைங்களா. அப்ப அந்த கம்பாரிசன் பார்க்கும்போது மனுஷன் ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய ஞானம் எப்படி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த மூளையினுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய அங்க புரியும். அதே போல விசேஷமான தன்மைகள் இந்த விலங்குகளுக்கு இருந்துட்டாலும் அந்த விசேஷமான தன்மைகள் வச்சுட்டு விலங்குகள் எதுவும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு கழுகுக்கு என்னது, கண் பார்வை ரொம்ப ஷார்ட் தான், ரொம்ப ஷார்ப் இல்லைங்களா, எங்க இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடும். ஆனா அதுக்கு வந்துட்டு இது வானளாவியல் படிக்காது, அஸ்ட்ரானமி படிக்காது, எனக்கு கண் பவர் ரொம்ப ஷார்ப்பு, எனக்கு டெலஸ்கோப் எல்லாம் வேண்டாம், அடுத்த சூரியகிரகணம் எப்ப வரும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாது கழுகு பண்ணாது. அது அது இருக்குது அந்த ஸ்பெஷாலிட்டி, அது எதுக்கு ஒண்ணும் இல்ல, அது சாப்பிடுறதுக்கு அது உதவும், மற்றபடி அந்த ஸ்பெஷல் கெப்பாசிட்டி வச்சுட்டு அதெல்லாம் என்ன பண்ண முடியாது எது பண்ண. ஆனா மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஒரு குணாதிசயமும் அதை வச்சுட்டு அவர் என்ன நல்லா பண்றாரோ நான் அதிகமா பேசணுங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல ரொம்பவுமே விசேஷமான குணாதிசயம் மனுஷனுக்கு மாத்திரம் இருக்குது, மிருகங்களுக்கு இல்லவே இல்ல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா, மனுஷனுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, வேற யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்ல. சிரிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிருகம் கூட சிரிக்கும், சிரிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேது இல்லைங்களா. நாம சிரிக்கிறது எப்படி எதிர்பார்க்கிறோம், கக்க கக்கான்னு சிரிக்கணும்னு எதிர்பார்ப்போம், நாய் அப்படி எல்லாம் சிரிக்காது, அது பாஷையில அது சிரிக்கும் இல்லைங்களா, அது நமக்கு வேணா தெரியாம போலாம் இல்லைங்களா, அதுக்கு கூட சிரிச்சுக்கும், விளையாடுது பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது, அப்ப சிரிக்கும், அதுக்குள்ள சிரிச்சுக்கும் திட்டிக்கும் எல்லாம் பண்ணிக்கும் சரிங்களா. அப்போ அது திங்க் பண்ணாது அப்படின்னு சொன்னீங்கன்னா திங்க் பண்ற சக்தி தான் மனுஷனுக்கு ஸ்பெஷலா இருக்கும், இல்ல மிருகம் கூட திங்க் பண்ணும், திங்க் பண்றா இல்லைங்களா. ஒரு சிங்கம் பாருங்க, அந்த ஒரு மானை எப்படி வேட்டையாடணும்னு திங்க் பண்றா இல்லையா, நம்மளை விட பெஸ்ட் பிளான் பண்ணும், இங்க ஸ்டெப்பு அங்க ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்பு கழுத்து பிடிக்கணும், கரெக்டா பிளான் பண்ணி யோசிச்சு தான் என்ன பண்ணும், அந்த லெவலுக்கு அது கூட என்ன பண்ணுது ரொம்ப அழகா யோசிக்குது இல்லைங்களா. அப்ப இந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, என்ன சொல்லுங்க, நல்லது கெட்டது அதுக்கு கூட நல்லது கெட்டது தெரியும் இல்லைங்களா. நம்ம காடு வரைக்கும் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள போனா அவன் பிரச்சனை பண்ணுவான், நம்ம பவுண்டரி இது தான், அது கூட டிசைட் பண்ணும் இல்லைங்களா. என்னன்னா தங்களுடைய சிருஷ்டிகரை பத்தி யார் மாத்திரத்தான் யோசிப்பார், டிவோஷன் டு காட், இது இந்த கெப்பாசிட்டி தேவன் யாருக்கு மாத்திரத்தான் வச்சிருக்கிறாரு, அவருடைய சாயல்ல படிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான், என்னை சிருஷ்டித்தவர் ஒரு சிருஷ்டிகர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லைங்களா. அவர் சரியான வகையில கிடைச்சா அந்த தேவனுக்கு துதி சொல்லுவாரு, நன்றி சொல்லுவாரு, அவரை சார்ந்து இருப்பாரு. ஆனா இந்த கெப்பாசிட்டி யாருக்கு கிடையாது, மிருகத்துக்கு கிடையாது. அப்ப இது போன வர ஈரோட்டில் எடுக்கும்போது எல்லாரும் சிஸ்டர்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னன்னா அப்ப எல்லா ஜீவன்களும் தங்களுடைய ஆகாரத்துக்கு தேவனையே பார்த்துட்டு இருக்குதுன்னு வசதா இருக்குதுல்ல அப்படின்னா, அது தேவன் அப்படி சொல்லிருக்காரு, என்ன சொல்லிருக்காருன்னா என்னதான் இதெல்லாம் இருந்துட்டாலும் இதுக்கெல்லாம் ஆகாரம் எங்க இருந்தா கொடுக்கணும், நான் தான் கொடுக்கறேன், ஜீவனும் கூட ஆகாரம் கூட பராமரிப்பு கூட எல்லாமே எங்க இருந்தா வருது, என்கிட்ட இருந்துதான் வருதுங்கிறத அப்படி பாணியில சொல்லிருக்கிறார். அதுக்காக வந்துட்டு மிருகங்கள் எல்லாம் தேவன் மேல இருக்கிறாரு, அவர்தான் எனக்கு இன்னைக்கு லஞ்ச் கொடுப்பாருன்னு பாத்துட்டு இருக்கிறது இல்ல இல்லைங்களா. அது வந்துட்டு அது தன்னை சார்ந்து இருக்கிற நிலைய அவரு விலக்கி அங்க சொல்றார். மாறாக அந்த மிருகங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இல்ல இந்த ஒரு, ஆனா இந்த விசேஷமான குணம் தயார் கொடுத்திருக்கிறார். ஆனா நிறைய மனுஷங்க இதை இந்த ஒரு குணம் கூட ரொம்ப முக்கியமான குணம் சரிங்களா. அது மாத்திரமல்ல அப்ப மனுஷனுடைய மூளை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சுயமா சிந்திச்சு என்ன பண்ணலாம், தன்னுடைய இஷ்டப்படி செய்யலாம். இப்ப உதாரணமா இப்போ கிளி பேசுமா அப்படின்னா பேசும் இல்லைங்களா. அப்போ எந்த அளவுக்கு தான் பேசும்னா சொல்லி கொடுத்தது என்ன பண்ணும் அழகா திருப்பி தான் சொல்லு. ஆனா அது யோசிச்சு சொல்லாரு இல்லைங்களா. இப்போ காலையில யாராவது வந்தா வீட்டுக்கு வந்தா குட் மார்னிங் சொல்லுன்னு சொன்னோம்னா அது காலையில வந்தாலும் குட் மார்னிங் தான் சொல்லும், மத்தியானம் வந்தாலும் குட் மார்னிங் தான் சொல்லும், நைட்டு கூட ரொம்ப ஜோரா குட் மார்னிங் தான் சொல்லும். ஆனா அதுக்கு தெரியாது இப்ப கூட சொல்லணும், அப்புறம் குட் ஈவினிங் சொல்லணும், காலை மாறிடுச்சு அது தெரியாது. அப்படின்னா என்னன்னா ஒரு இன்டலெக்சுவல் கிடையாது, புரியுதுங்களா, ஒரு சமயோசித புத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிடையாது. யோசிச்சு ஓ மாறுது இப்படி இப்ப இப்படி சொல்லணும் அது தெரியாது, ரிப்பீட் தான் போனோம். ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் என்ன இருக்கு பாக்குறோம், இந்த கெப்பாசிட்டி கூட இருக்கு, சுயமா யோசிக்கலாம், சுயமா திங்க் பண்ணலாம், எல்லா காரியங்களும் கூட அங்க பண்ணலாம். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் கூட சொன்னோம்னா மனுஷனால மாத்திரம் தான் ஆடை தயாரிச்சு தனக்கு என்ன பண்ணிக்கொள்ள முடியும், உடுத்துக்கொள்ள முடியும். அது தேவனே வந்துட்டு அதை அனுமதிச்சிட்டாரு. எப்படின்னா மற்ற எல்லா மிருகங்களையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, இயற்கையாவே அந்தந்த மிருகங்களுக்கு தேவன் ஒரு ஆடை கொடுத்திருப்பார், இருக்கா இல்லையா. எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் பாருங்க, ஆட்டுக்கு அந்த முடி கொடுக்கறாரு, இப்ப நாய்க்குனா நாய்க்கு கூட முடிகள் இருக்குது, அந்த முடி அதுல குளிர்ல காப்பாத்திக்கும் இல்லைங்களா, வெயில பாதுகாத்துக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு மிருகத்துக்கு தேவன் என்ன பண்ணிட்டு நேச்சுரல் டி ஷர்ட்டோ பேண்டோ கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா, அது அது போட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி கண்டுக்கணும் இல்ல, அதுக்கு ஒரு வந்துட்டு அது லூமிங் எல்லாம் போட்டுட்டு அடிச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு யாருக்கும் இல்ல, தேவனே அனுமதிக்கல, மனுஷனுக்கு அனுமதிக்கல. மனுஷன் கிட்ட மாத்திரம் என்ன பண்ணிட்டாருன்னா உனக்கு நான் ஸ்பெஷல் மூளை வச்சிருக்கேன்ல, நீ போய் பருத்தி சாகுபடி பண்ணி அப்புறம் எடுத்து லூமிங் பட்டறை எல்லாம் போட்டு அடிச்சு விட்டு நீ என்ன பண்ணு, சாயமெல்லாம் போட்டு அப்புறம் வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோ, உடுத்திக்கோ. அப்ப பாக்கும்போது இந்த கெப்பாசிட்டி தேவன் ஏன் மனுஷனுக்கு மாத்திரம் வைக்கிறாருன்னா அவருக்கு மாத்திரம் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவர் வேண்டுங்கிறது பண்ணலாம் இல்லைங்களா. அப்ப இந்த துணி கண்டுபிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு இவர் நிறைய எந்திரங்கள் என்ன பண்ணும். அப்ப இது கூட ஒரு சாதாரண குவாலிட்டி இல்ல, சாதாரண மிருகங்களே ஒரு ஒரு எந்திரம் எல்லாம் பயன்படுத்த முடியாது. அதிகபட்சம் ரெண்டு மிருகம் வந்துட்டு எந்திரங்கள் பயன்படுத்தாம, என்ன ரெண்டு மிருகங்கள்லாம், ஒண்ணு யானை இன்னொன்னு குரங்கு. யானை பயன்படுத்துற எந்திரம் என்ன தெரியுங்களா, சப்போஸ் வந்துட்டு அது எட்டி பிடிக்குதுன்னு வைங்க, ஒரு மரம் செடி கொடியா அதுக்கு எட்டலைன்னா யானை என்ன பண்ணுமாமா, அதுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கு, என்ன பண்ணுமாமா, பக்கத்துல ஏதாவது கட்டை அடிச்சுனா கட்டை எடுத்துருமாமா, கட்டை எடுத்துட்டு என்ன பண்ணுமாமா, அந்த செடிய தள்ளி பிடிச்சி தன் வாய்க்கு பக்கத்துல கொண்டு வந்து சாப்பிடுமாமா. அதை கொண்டு வர்றதுக்கு யானை என்ன யூஸ் பண்ணுது, கட்டைய யூஸ் பண்ணா எட்டாத கிளை எட்டும், யாருக்கு தெரிஞ்சிருக்குது. இது சாதாரண விஷயம், நீங்க நினைச்சு பாருங்க, யானை இப்படி நீட்டும், நீட்டு ஒருவேளை எட்டலாம் அதுக்கு என்ன யோசிக்கணும் தெரியுங்களா, இந்த வேலை செய்யறதுக்கு மைண்ட்ல என்ன நல்லா யோசிக்கணும் தெரியுங்களா, கிளை எவ்வளவு இருக்குது, இன்னும் தூரமா இருக்குது, நம்ம துந்திக்கை பத்தாது, சரி இந்த தூரத்தை இந்த கட்டை என்ன ஆகும், நிரப்போம் சரிங்களா. அப்ப நம்ம கட்டை எடுக்கலாம், அப்ப கட்டை எடுக்கணும், கட்டை எடுக்கிறது மாத்திரம்ல இந்த கட்டை இப்படியே வச்சிருந்தா பத்தாது, நீட்டணும், அப்ப அந்த கிளைக்கு பின்னால கொண்டு போகணும், கிளைய பிடிக்கணும், நம்ம வாய்கிட்ட தள்ளணும், இவ்வளவு விஷயத்துக்கு அது என்ன பண்ணணும், மைண்ட்ல ஆன்சர் பண்ண தெரியணும், யோசிக்க தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அது என்ன பண்ண முடியும், இந்த சாதாரண ஒரு கட்டையை எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியும். இது வந்துட்டு அது பயன்படுத்துற அந்த ஒரு மூளை சொல்றாரு. ஆனா மனுஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாம் பாக்குறமே, என்னது எந்திரங்கள் நிறைய, இதெல்லாம் வந்துட்டு தேவன் வந்துட்டு எந்த மூளைக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிற கெப்பாசிட்டி, மனுஷனுடைய மூளைக்கு மாத்திரம். அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த மனிதனுடைய மூளை மனது அதனுடைய திறன் அதனுடைய வலிமை பார்க்கும் பொழுது இது வந்துட்டு நிச்சயமா பார்க்கும் போது மிருகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ மிருகத்திலிருந்து மனுஷன் வர்றதுக்கு சயின்டிபிக்கா பார்த்தா கூட எந்த ஒரு ப்ரூஃபோ நிரூபணமோ எதுவும் இல்லைங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுல எல்லாம் சொல்லிட்டாரு என்னன்னா, மனுஷன் யாருடைய சாயலத்தான் சிருஷ்டிக்கப்பட்டாரு, அதனால்தான் இப்ப உலகத்தான் கூட சொல்வார் இல்லைங்களா பழமொழி, அரிது அரிது மானிடராய் அவருக்கு. பாருங்க இது வந்துட்டு முதல் அதிகாரத்துல வர விஷயத்த அவர் சொல்றாரு தத்துவமா, ஆனா தேவன் அவங்களுக்கு அந்த ஞானம் கொடுத்து பேச வச்சிருக்காரு, அவருக்கு பைபிள் தெரியாது, ஆனாலும் கரெக்ட் ட்ரூத் சொல்றாரு. என்னது மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றாரு, ஏன்னா மனுஷன் அப்பேற்பட்ட சிருஷ்டிப்பு. ஆனா அவருக்கு தேவன் தமிழ் சாயல்ல மனுஷனை சிருஷ்டி பண்ணாருன்னு தெரியாது, ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, சரி நீ பேசி வை, ஏதாவது பேசி வை, சத்தியத்தோடு இசைந்து கொஞ்சம் மாதிரி பேசு இல்லைங்களா, அப்படித்தான் பேசிருக்காரு. ஆனா அது கூட நாம என்ன சந்தோஷப்படணும்னா அவன் அந்த பழமொழியில கொஞ்சம் கூட்டி சொல்வார், அப்புறம் என்ன வரும், அருது அருது மானிடராய், அப்புறம் இல்லைங்களா கூணு குருடு செவடு இல்லாம பிறக்கிறது, மனுஷனா கூட பிறக்கலாம், அதுல கூட விசேஷம் என்னன்னா எந்த ஒரு ஊனமும் இல்லாம நம்ம வேற மாதிரி சொல்லணும். என்ன சொல்லலாம்? ஊனமெல்லாம் இருந்துட்டா கூட பரவாயில்ல, மனுஷனா பிறந்தா பத்தாது, புது சிருஷ்டியா. இதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த வாய்ப்பு தேவன் யாருக்கு தான் கொடுக்குறாரு? நமக்கு தான். நமக்கு எல்லா ஊனமும் இருந்துட்டு போட்டோம், நான் மனுஷனா பிறந்துட்டேன், ஆனா பிறந்ததுக்கே தேவன் இந்த வாய்ப்பு கொடுக்கணும். என்ன வாய்ப்பு? புது சிருஷ்டியா பிறகுறது இன்னும் ரொம்ப கஷ்டம். இது நமக்கு தான் இன்னைக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம் ஆறாவது நாளினுடைய முடிவுல தேவன் மனுஷனை இப்படியா சிருஷ்டித்துட்டு சொல்றாரு. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாவது நாள் ஆயிற்று இல்லைங்களா. ஆனாலும் கூட சகோதர சகோதரி, ஆறாவது நாளின் முடிவுல இந்த பூமி பரிபூர்ணமா இருந்துச்சானா பரிபூர்ணமா இல்லை? ஏன்னா இந்த பூமி பரிபூர்ணமா இருக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்? 1000 வருஷமா? கரெக்ட் இல்லைங்களா? ஒரு பரிபூர்ண பூமி தானே கொடுக்கணும் இல்லீங்களா? ஏன் ஒரு பரிபூர்ண மனுஷனை சிருஷ்டி பண்ணிட்டாரு, ஆனா என்ன பூமி தான் கொடுக்கறாரு? பரிபூர்ணமாகாத ஒரு பூமி தான் கொடுக்கறாரு. இன்னும் பூமி அந்த நாள் தேவன் மனுஷனுக்கு அந்த பரிபூர்ணமாகாத பூமியை கொடுத்துட்டாருன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் அவருடைய போர் நாலேஜ் அப்படின்னா முன்கூட்டியே எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அந்த ஞானத்துல அவருக்கு தெரியும் தன்னுடைய சிருஷ்டி என்ன ஆயிடும், கொஞ்ச நாள் தான் இந்த பரிபூரணத்துல இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடுவாரு? சாப்பிட்டுடுவாரு இல்லீங்களா? அப்போ அவருக்கு இந்த கொஞ்ச காலம் இருக்கிறார் இல்லையா, அந்த கொஞ்ச காலத்துக்கு அவர் இருக்கிற மாதிரி ஒரு பரிபூர்ணமான பூமிக்கு ஒரு சாம்பிள் என்னன்னா ஏதேன் தோட்டம். அப்ப பூமி பரிபூர்ணமாச்சுன்னா எப்படித்தான் இருக்கும்? அதுதான் வசனம் கூட சொல்லும், அந்த நாட்களுக்கு பின்பு பூமி எப்படி இருக்கும்? ஏதேன் போல் ஆகும். அப்படின்னா பரிபூர்ணமான பூமி எப்படித்தான் இருக்கும்? ஏதேன் தோட்டம் மாதிரி. அந்த ஏதேன் தோட்டம் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பெசிமென், ஒரு சின்ன ஜெராக்ஸ் வச்சாரு. அது எதுக்குன்னா ஒரு 2 வருஷம் ஆதாமு ஏவாலும் கொஞ்சம் கால குடும்பம் நடத்துட்டோம் அப்படின்ட்டு சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் தப்பு பண்ணிடுவாங்க, அந்த தோட்டத்துல இருந்து துரத்தி விடப்பட்டுடுவாங்க. இந்த 7000 வருஷத்துல அவங்களும் அநேக பாடங்கள் கற்றுக்கொண்டு பரிபூர்ணத்துக்கு வருவாங்க. அப்படியே அந்த பூமி கூட என்ன ஆயிடும்? கொஞ்சம் கொஞ்சமா பரிபூர்ணத்துக்கு வரும் என்று அங்க தேவன் பார்த்தார். அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு நாம 2:2-3 வரலாம். 7வது சிருஷ்டிப்பின் நாள்
தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
ஆமாம் சகோதர சகோதரிகளே, அப்போ 7ஆவது நாள்ல தேவன் ஆரம்பத்திலிருந்து என்ன ஆயிட்டார்? அவரு ஓய்ந்து இருந்தார் இல்லீங்களா. இப்போ நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, நம்ம முதல் நாள்ல இருந்து கவனிச்சுட்டே வரோம். முதல் நாள்ல கொஞ்சம் ரெடியாச்சு, 2வது நாள்ல கொஞ்சம் ரெடியாச்சு, 3வது நாள்ல இன்னும் கொஞ்சம் ரெடியாச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 வளரத்தான் பூமி எல்லாம் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பரிபூர்ணம் ஆயிட்டு வருது. அப்போ சிருஷ்டிப்பின் நாள் ஒட்டுமொத்தமா எவ்வளவு? 7 நாள். அப்ப கண்டிப்பா இது 7வது நாள்தான் கம்ப்ளீட் ஆகணும். 7வது நாள் முடிவுலதான் அது கம்ப்ளீட் ஆகும். அப்போ 7வது நாள்ல தான் இன்னும் எதெல்லாம் பரிபூர்ணம் ஆகலையோ அதெல்லாம் தேவன் என்ன பண்ணணும்? பரிபூர்ணம் படுத்தணும். அப்ப அவருக்கு முக்கியமான வேலையை எப்பதான் இருக்குது? 7வது நாள்ல தான். அப்போ அந்த 7வது நாள்ல தேவன் இன்னும் பெரிய பெரிய காரியம் எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பரிபூர்ணப்படுத்துவார்னு நினைக்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா அந்த 7வது நாள்ல அவர் என்ன சொல்லிட்டார்? போதும்ப்பா, நான் என்ன பண்றேன், ரெஸ்ட் எடுக்கிறேன் இல்லீங்களா. அதாவது என்னன்னா நம்ம சொல்லுமே, அட இன்னும் கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சது, அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம் இல்லீங்களா, டீ பிரேக் மாதிரி இல்லீங்களா. அப்போ ஆனா தேவன் என்னத்தான் சொல்லிட்டாரு? அப்படித்தான் சொல்றாரு, கொஞ்சம் நேரத்துல எல்லாம் பரிபூர்ணம் ஆயிடும். நம்ம எதிர்பார்க்கும் போது நான் என்ன பண்ண போறேன், நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லும் போது இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஏன் ஆச்சரியம்னா, ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவரு அந்த சிருஷ்டிப்பின் வேலைய தானாக கண்டினியூ பண்றதுல இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, பின் வாங்குறார் இல்லீங்களா. அப்படின்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்றார், பின் வாங்குறார் அவ்வளவுதான். மாறாக அவர் வந்துட்டு இப்போ அந்த பரிபூர்ணப்படுத்துற வேலையெல்லாம் யாருக்கிட்ட விடுறாருன்னா, மற்ற காரியங்கள் இன்னும் இருக்குது, அவருக்கு நல்லா தெரியும், அவருடைய ஞானத்துல இந்த பூமி இந்த மனுஷன் எல்லாம் பரிபூர்ணமாகணும், ஆனா அதுக்கு மற்ற வாய்ப்புகள் வச்சிருந்தார். அப்ப என்ன மற்ற வாய்ப்புகள்னா, தேவனுக்கு கண்டிப்பா தெரியும் இப்படி ஆதாம் விழுந்துருவாரு, 6000 வருஷம் தீமையின் அனுமதி கொடுப்பேன், அதுல இந்த மனுக்குலம் கூட என்னென்னலாம் கத்துக்கொள்ளுவாங்கன்னா, முதல்ல பாவத்தினுடைய கொடுமை கத்துக்குவாங்க, பாவத்துல எவ்வளவு மரணம் இருக்குது அதனுடைய தீமை கண்டுபிடிச்சிடுவாங்க, சரிங்களா. அப்போ இந்த பூமியில இருந்துட்டு அவங்க விதைச்சு தங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு குடும்பம் நடத்தி வழி வாழ்ந்து அதன் மூலம் அநேக பாடங்கள் கற்றுக்கொண்டுட்டு இல்லைங்களா, அப்ப இந்த தீமையை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருவாங்க. அது மாத்திரமல்ல, அப்போ தேவனுடைய நீதிக்கு கீழ்படியாம நடந்தோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிற விஷயத்த புரிஞ்சு கொள்வாங்க. அதன் மூலம் தேவனுடைய நீதி எவ்வளோ முக்கியம், அந்த ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட் இல்லைங்களா, அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அது புரிஞ்சு கொள்வாங்க. அதை புரிஞ்சு கொண்டு அதற்கு பின்னால அவங்களுக்கு கிடைக்க போற அந்த 1000 வருட அரசாங்கத்தில் கிடைக்க போற ஆசீர்வாதங்களையும் கூட அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது யாருக்கு தெரியும் பார்க்கிறோம், இது தேவனுக்கு ரொம்ப கிளீனா தெரியும் சரிங்களா. அது மாத்திரமல்ல, அவர் எதற்கு ஓய்ந்திருந்தாருன்னா, ஓய்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்ல முடியுங்களா, அவர் ஏன் வேலை செய்யாம ஓய்ந்திருந்தார் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் சொல்லலாம், கரெக்ட். அவருக்கு தெரியும் இப்ப தன்னுடைய இடத்துல யார் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் கண்டினியூ பண்ண போறாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரன். அப்ப தம்முடைய குமாரன் இருக்கிறார் நெக்ஸ்ட், அவர் என்ன பண்ணிடுவாரு, தான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் யார் அந்த இடத்துல இருந்து செய்வாரு, தன்னுடைய குமாரன் செய்வார். ஏன் தேவன் அதை அனுமதிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குமாரன் அந்த வேலைகளை செய்யும் பொழுது முதல்ல அந்த மகிமை யாருக்கு போகும் பாருகிறோம், தன்னுடைய குமாரனுக்கும் மகிமை போகும். அது மாத்திரமல்ல, அதன் மூலம் யாருக்கு கூட மகிமை சேரும், இல்ல 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 சபைக்கு இல்ல, தேவனுக்கே மகிமை போகும். புரியுதுங்களா, இப்போ தேவனே நினைச்சிருந்தாருன்னு ஒரே முழு மூச்சுல என்ன பண்ணலாம், செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா இந்த 7000 வருஷம் குமாரனுக்கு அந்த பங்கு கிடைச்சிருக்குமா இல்லீங்களா, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுவோமா இல்லீங்களா. அப்போ தேவனுக்கு இந்த சிருஷ்டிப்பெல்லாம் ஆரம்பிக்க முன்னாடி யார் இருக்கிறா, தன்னுடைய குமாரன் இருக்கார். அப்ப நமக்கு நல்லா தெரியும் அப்பா மகனுக்குள்ள உறவு எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது, தமக்கு மகிமை இருக்கும்போது அங்க யாருக்கு கூட மகிமை வேணும். ஆமா, அப்ப அந்த மகிமை வேணும்னா அந்த மகிமை வந்துட்டு யார் தான் கொடுக்கணும் வாய்ப்பு. ஆமா, இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு கேட்கணும்ட்டு வெயிட் பண்ண மாட்டார் இல்லீங்களா, அவர் வந்துட்டு அப்பா அப்பா எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, அந்த கடைசி நாள் மாத்திரம் பார்த்து போட்டு இல்லீங்களா, நானும் கொஞ்சம் என்னுடைய வல்லமையெல்லாம் காமிக்கிறேன், எனக்கும் குளோரி வரும்ல. தேவன் அப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய குமாரனுக்கு என்ன வேணும் அவருக்கு நல்லா தெரியும். அப்ப வந்துட்டு அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கிறாரு பாருகிறோம், குமார். அப்ப இதன் மூலம் பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த 4 குணலட்சணங்களுடைய முக்கியத்துவம் கூட நமக்கு புரிய சொல்றாரு. எப்படின்னா, இந்த மாதிரி அவர் சொன்னாரு, பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மரணம். அதுல வந்துட்டு தன்னுடைய குணலட்சணம் எதை பிரயோகம் பண்ணாரு, நீதி இல்லீங்களா. அப்போ நீதி பிரயோகப்படுத்தினாரு, அப்ப நீதி நமக்கு வெளிப்பட்டுச்சு, தேவனுடைய நீதி எப்படி இருக்கும்ட்டு. அது மாத்திரமல்ல, அந்த மாதிரி போயிட்ட ஜனங்களுக்கு ஒரு ரட்சகர் கூட கொடுக்கணும், அதுக்கு யாரையுமே கொடுத்துட்டாரு தம்முடைய. அதுல வந்துட்டு என்ன வெளிப்படுத்தினார், அன்பு வெளிப்படுத்தினார். நான் தான் நியாயமா தீர்த்தேன், ஆனா நான் தான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், மீட்பும் கொடுக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய சொத்து யாரு, குமார், அவரையே நான் கொடுக்கறேன் அப்படிங்க என்ன வெளிப்படுத்தி பாருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு புரியணும்னா, இந்த 7000 வருஷ காலம் அவர் என்னதான் பண்ணியாகணும், பேக் சீட்ல உட்காரணும். அது மாத்திரமல்ல, இந்த 2 குணலட்சணத்தோட தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போதும் ஞானம் அப்புறம் வல்லமை கூட செயல்படுத்து பாக்குறோம். அது கூட இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இங்க இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் இருக்குது. அதாவது, தேவனே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்காம அந்த வேலையில ஒரு பகுதியை தன்னுடைய குமாரனுக்காக கொடுத்து இவர் என்ன எடுக்கிறாருன்னா, இவர் ஒரு பேக் சீட் எடுக்கிறார். புரியுதுங்களா, அப்ப நீங்க எல்லாம் செய்யப்பா, முன்னாடி இருந்து செய்யப்பா, செஞ்சு வச்சு முடிங்கன்னு சொல்ல போதே. இப்ப முன்னாடி யார் வர்றா, கிறிஸ்து வர இல்லீங்களா, கிறிஸ்து வந்துட்டு தேவனை விட அப்போ சின்னவரு இல்லீங்களா, சின்னவர் தான். ஆனா தன் சின்னவருக்கு அவர் என்ன பண்றாரு, வழி விட்டு வாய்ப்பு கொடுத்து நீங்க பண்ணி முடிச்சு நீங்க மகிமை அடைங்கன்னு சொல்லணும்னா, அதுக்கு இவர் என்ன பண்ணும்னா, அந்த வாய்ப்புல இவர் என்ன பண்ணும், கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நாள் அமைதியா இருக்கும். நினைச்சு பாருங்க, இந்த குணம் மனுஷனுக்கு இருந்தா உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதாவது, மற்றவங்களும் கூட வரட்டும், மற்றவங்களுக்கு கூட வாய்ப்பு பெறட்டும், அந்த வாய்ப்பை பெறுவதற்காக நான் என் வாய்ப்பு என்ன பண்றேன், விட்டு கொடுக்கற. இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு உண்மையான சபைக்குள்ளேயே இந்த பிரச்சனை வரும், வரும் நிறைய விதத்துல வரும். நாமளே 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 அப்படின்னா அது இல்லவே இல்லை. இது வந்துட்டு தேவனுடைய ஒரு குவாலிட்டி சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம குமாரனுடைய சாயலுக்கு, அதன் மூலம் தேவனுடைய சாயலுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா இந்த சாயல் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும்? உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய வாய்ப்புல நமக்கு தேவன் நிறைய கொடுப்பாரு. இன்னொரு சகோதரனுக்கு இல்லையா, நம்ம கூட என்ன பண்ணும்? நம்ம வாய்ப்பு அவருக்கு, ஒருவேளை அது தேவன் சித்தமா இருந்துச்சுன்னா, சரிங்களா, சித்தமா இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுக்கொண்டு பிரதர் பண்ணுங்க, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த வாய் இது வரணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இந்த குவாலிட்டி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியும். ஆனா தேவன் அந்த குவாலிட்டி காமிக்கிறாரு தன்னுடைய குமாரன் கிட்ட. ஆனா அப்படி போனதுனால தேவனுடைய மகிமை குறைஞ்சிச்சா? இங்கதான் நீங்க கண்டுபிடிக்கணும் சீக்கிரட். இல்லவே இல்ல. அதே மகிமை அவர் செஞ்சு முடிச்சிருந்தாருன்னா எவ்வளவு குளோரி அவருக்கு கிடைச்சிருக்குமோ, அதை விட பெரிய மகிமை அவருக்கு இப்பதான் கிடைக்குது. இப்ப பேசுற பாருங்க பாயிண்ட். அப்பா அப்படியே ஒதுங்கி நின்னாரு தன் குமாரனுக்கு. இது அப்பா செஞ்சு முடிச்சிருந்தா கூட அவருக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு வார்த்தை நமக்கு வரவே வராது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி நம்ம சிலருக்கு வாய்ப்புகள் தரும் பொழுது நமக்கு இன்னும் தான் ஆசீர்வதிக்கப்படுமோ ஒளியா, கொஞ்சம் கூட பின்னால நம்ம உடைய உடைய மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது நீங்க நம்ம இது வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ வந்துட்டு இப்போ குமாரன் குமாரன் கிட்ட கொடுத்து தேவன் பின்னாடி ஒதுங்கி இருக்கிறார் இல்லீங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ மீதி எல்லாவற்றையும் யாரே பரிபூர்ணப்படுத்துறார்? குமாரன் அந்த 7000 வருஷத்துல பரிபூர்ணப்படுத்தி முடிக்கிறார். ரொம்ப முக்கியமா இந்த மனுஷனுடைய மைண்டை எப்ப பரிபூர்ணப்படுத்துறார் அப்படின்னா, அந்த 7000 வருஷத்தினுடைய கடைசி 1000 வருஷம். அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்து அவர் இது எல்லாம் பரிபூர்ணப்படுத்துறாருன்னு சொன்ன போது, அவர் அப்ப செய்ய போற வேலைக்கும் அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாட்கள் அவர் செஞ்ச வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த எல்லா சிருஷ்டிப்புலயும் தேவன் கூட யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனா அப்ப எல்லாம் அவரு யாருடைய பலனால செஞ்சாரு பார்க்கிறோம்? தேவனுடைய பலனால செஞ்சார். ஆனா அந்த 7வது சிருஷ்டிப்பின் நாள்ல வரக்கூடிய அந்த கடைசி 1000 வருட அரசாட்சியில் அவர் செய்யக்கூடிய காரியம் அவர் எதன் மூலம் செய்யறாரு? தம்முடைய சொந்த பலத்துல செய்யறாரு. அந்த சொந்த பலத்துல அவர் செய்யறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு? 34 வருஷம் இந்த பூமியில வந்து மனுஷங்களுக்குள்ள இருந்துட்டு அந்த பலியின் மரணத்துக்குள்ள போய் உயிர் தெளிந்து எல்லா அதிகாரத்தையும் தேவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு இப்ப பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை வச்சுட்டு அவர் எப்ப செய்வார்? அந்த 7வது 1000 வருஷத்துல அவர் முழுக்க அவருடைய ஆளுகை அங்க இருக்கும். இது வந்துட்டு மற்ற நாட்கள் அவர் செஞ்ச வேலைக்கும் அதுக்கும் முற்றிலும் வித்தியாசம் இருக்கும். அப்ப அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அவருடைய சொந்த பலத்தினால அங்க செய்யறதா இருக்கு. இது கூட இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா, தேவனால எப்படி அவ்வளோ பெரிய பொறுப்ப, சரிங்களா, எது ஃபைனல் டச், அப்படித்தானே சொல்லுவோம். அவருக்கு நல்லா தெரியும் இல்லீங்களா, என்னன்னா ஒரு ஆர்ட் வரைஞ்சிட்டா அதுல ஃபைனல் டச் இருக்கும் இல்லீங்களா. ஃபைனல் டச் உழைப்பாங்க, அது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் ஆளுகிட்ட வைப்பாங்க இல்லீங்களா, ரொம்ப துல்லியமா இருக்கணும் இல்லீங்களா. அப்ப இது எல்லாமே ஃபைனல் டச். அது வச்சா தான் வேலையே முடியும். அவ்வளவு முக்கியமான வேலையா? எப்படி குமாரன்ட்ட கசிக்கணுமா இல்லையா? ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஒர்க் என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும் இல்லீங்களா. எல்லா வேலையும் என்ன ஆயிடும்? 6-4 வேலை என்ன ஆயிடும்? உண்மையா இல்லையா இல்லீங்களா? எல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். என்ன தெரிஞ்சது சொல்றேன்னா, ஒரு மனுஷனை வரைஞ்ச அந்த ஃபைனல் டச் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த கரும்புலி உள்ளு கண்ணுக்குள்ள இருக்கிற கருப்பு புலி தான் அந்த ஆர்டிஸ்ட் வைக்கக்கூடிய ஃபைனல் டச்ங்களாம். வெள்ளப்புலியா? அது ஏதோ இல்லீங்களா. ஆக்சுவலா அது இல்லீங்களா, இந்த கரும்புலி இருக்கு இல்லீங்களா கண்ணுக்குள்ள, அது ஓவியத்திலாம் பார்க்கும்போது வெள்ளையா தெரியும். அதுதான் அந்த ஆர்டிஸ்ட் வைக்கக்கூடிய ஃபைனல் டச்சிங். ஏன்னா அவர் எந்த திசையில பாத்துருக்காரு, எந்த ஆங்கிள் இருக்கிறாரு, எதெல்லாம் இருக்குன்னா அந்த புள்ளி தான் டிசைட் பண்ணும். அது மாதிரி ஒரு ஃபைனல் டச் தான் இது. இப்ப வந்துட்டு அந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு நீ போய் வைப்பான்னு ஒன்னு போய் கரும்பு புளி முழுக்கவே வெள்ள பூசிட்டான்னு வைங்க, அது வந்து போனக்கண்ணாயிடும் இல்லீங்களா. அப்ப ஒர்க்கே ஸ்பாயில், என்ன வரைஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லீங்களா. நினைச்சு பாருங்க, அப்ப அந்த ஃபைனல் டச் எவ்வளவு ரொம்ப முக்கியம். அவ்வளவு முக்கியமான வேலையை எப்படி தேவன் தன் குமாரனை நம்பி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, குமாரன் மேல தேவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை, ரொம்ப பெரிய நம்பிக்கை. நினைச்சு பாருங்க, அவர் என்னுடைய ஒரே பேரான குமாரன், நான் என்ன செய்வனோ நான் எப்படி செய்வனோ அவர் கூட எப்படித்தான் செய்வார் அப்படின்னு அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா, அவர் அந்த முக்கியமான பொறுப்பை யாருக்கிட்ட விட்டுட்டு போவார்? நீங்க நினைச்சு பாருங்க, அப்படி ஒரு நிலையில குமாரன் இருந்ததுனால்தான் தேவன் ரெஸ்ட் கூட எடுக்க முடிஞ்சு, அவர் ஓய்ந்திருக்க கூட முடிஞ்சு, இல்லாட்டி தேவனுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்ல. அப்ப வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன விஷயம்னா, குமாரன் மேல தேவன் வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கையா இருந்தா இது நடக்கும் நீங்க நினைச்சு பாக்கணும். அப்ப வந்துட்டு அப்போஸ்தல் பவுல் இன்னைக்கு நமக்கு குமாரனை விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடம் தர, என்னன்னா அதுக்கு அவர் கம்பாரிசன் எங்க எடுக்கிறார் தெரியுங்களா, ஒப்பிட்டு சொல்றாரு, பிதாவாகிய தேவன் குமாரன் மேல வச்ச நம்பிக்கைய ஒரு காரணமா எடுத்துட்டு நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார். அது முக்கியமான பாடம். உண்மையிலே அந்த பாடத்துல தரவா இருந்துட்டீங்கன்னா நாம இந்த அழைப்புல முணங்க மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம், தேவையில்லாத பிரச்சனைகள சிக்கிக்க மாட்டோம். ஆனா அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வசனம். வசனம் படிங்க நீங்க, எபிரேயர் 4:10 வசனம் படிங்க.
ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான்.
பாருங்க என்ன மாதிரி ஒரு கம்பாரிசன் அப்போஸ்தல் பவுல் எடுக்கிறார் பாருங்க. என்னன்னா வசனம் மறுபடியும் படிங்க.
ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடிந்து ஓய்ந்திருப்பான்.
ஆமா, இன்னைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தேவன் கிறிஸ்து மூலமா இந்த பூமியில ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிறார், சரிங்களா? இப்ப அந்த இளைப்பாறுதல் புரியுதுங்களா வசனம்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்து மூலமா தேவன் ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அப்படின்னா நீங்க கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலக காரியங்கள் எல்லாம் இருந்து நீங்க என்ன வரீங்க? உலக கவலை, உலக சுமை, உலக ஒரிசு, இது எல்லாம் இருந்து நீங்க என்ன வரீங்க? ஒரு இளைப்பாறுதலுக்கு போறீங்க. இதெல்லாம் உலகத்தானுக்கு தான், உங்களுக்கு அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கும் போது உங்களுக்கு என்ன, அது ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்குது சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அந்த ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னா, வசனம் மறுபடியும் படிங்க சிஸ்டர்.
ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்தான்.
நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகிறது எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, தேவன் எப்படி தன்னுடைய குமாரன் மேல நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையினால அவர் ஓய்ந்திருந்தாரோ, அந்த ஓய்ந்திருந்ததுக்கு மாதிரி யார் என்னவா இவன் கூட ஓய்ந்திருப்பான். அப்ப என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றாருன்னா, தேவனே எப்படி குமாரன் மேல நம்பிக்கை வச்சு அவரு இளைப்பாறுதல் அடைந்தாரோ, எப்படி அவரு ஓய்ந்திருந்தாரோ, அப்ப நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்படும் போது நீங்க கூட என்ன பண்ணும்னா, குமாரன் மேல அவ்வளோ நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு கூட என்ன கிடைக்கும் சொல்லுங்க? இளைப்பாறுதல். இது வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வசனம், நான் இன்னைக்கு அதிகமா பேச முடியாது இல்லைங்களா. ஆனா ரொம்ப முக்கியமான வசனம் சகோதர சொல்ல, உண்மையை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம்னா, கிறிஸ்து இயேசு மேல முழு நம்பிக்கை எப்படி பிதாவாகி தேவன் வச்சிருந்தாரோ, அந்த நம்பிக்கை நீங்களும் நானும் வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு இந்த அழைப்புல வரக்கூடிய சிச்சை, பாடு, கவலை, துன்பம், இதைய பத்தியெல்லாம் கவலை இருக்காது, மாறாக ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னதான் வரும், அது வந்துட்டு பாடுகள் கிடையாது, அது ஆசீர்வாதம், அது அருளப்பட்டிருக்குது, அதன் மூலம் நீங்க ஆளுகைக்கு போக போறீங்க. இந்த மாதிரி அந்த உண்மையான ரெஸ்ட் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, நீங்க எல்லா விஷயத்தையும் யாருக்கு நம்ப, யார வச்சு நம்பணும், குமாரனை நம்பணும். அப்ப பாருங்க, தேவன் ரெஸ்ட் எடுக்கணும், யார நம்பினார், நம்பினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த அழைப்புல இந்த உலகத்தினுடைய கவலை எல்லாம் இல்லாம ஜாலியா ஓடணும், அதுக்கு யார நம்பணும், தேவனே குமாரன் நம்புவது. நீங்களும் நானும் கூட அந்த கம்பாரிசன் கொடுக்கிறாரீங்க அப்போஸ்தல் பவுல். அப்போ குமாரன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா தேவன் வந்துட்டு அவருடைய வேலையில் அவர் இளைப்பாறுதல் அடைந்திருப்பார் நம்ம அங்க பார்க்கணும். அப்போ சகோதர சகோதரிகளே, இது 7வது நாள். அப்போ 7வது நாள்ல தேவன் வந்துட்டு எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி அவரு ஓய்ந்திருந்தார். அப்போ சிருஷ்டிப்பின் வாரம் வந்துட்டு இந்த 7வது நாளினோட முடிவடையுது. ரொம்ப சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டோம்னா, அப்போ 7வது நாள் முடியும் போது எவ்வளவு வருஷம் ஒட்டு மொத்தமா முடியுது பார்க்கிறோம். ஆமா, இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குது பார்க்கிறோம், 865 வருஷம் இல்லைங்களா, 865 வருஷம் இருக்குது. எதுக்கு இந்த 7வது இல்லைங்களா? அப்படின்னா நமக்கு இஸ்ரேலுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் 49 நாள், ஏழு 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 ஓய்வு நாள்கள், 49 நாள் முடியும், 50வது நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள், கிராண்ட் ஜூப்ளி, விசேஷமான நாள் இல்லைங்களா. அன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயா ஆயிடுங்க. 50வது வருஷம் சொல்றாரு, 49 வருஷம், அப்புறம் 50வது வருஷம் யூபிலி வருஷம், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுங்க அப்படின்னு போகுது. அது ஒரு சின்ன லெவல்ல, ஆனா உண்மையான எல்லாரும் விடுதலை அடைகிற உண்மையான ஜூப்ளி எங்க ஆரம்பிக்குது, அது வந்துட்டு 1000 வருட அரசாட்சியின் முடிவுல நடக்குது. அப்போ சகோதர சகோதரி, இதோட நம்ம இந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்துட்டு உண்மையிலேயே இதெல்லாம் சிருஷ்டிகள், புது சிருஷ்டி பற்றின காரியங்கள் நம்ம ஆராய இருக்கிறோம். தேவன் நம்ம சித்தம் இருந்துட்டு அவை நம்மை வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வசனங்களை கூட ஆசீர்வதிப்பாராக. அமை.